بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، نبينا وحبيبنا محمد وعلى آله وأزواجه وأصحابه وأتباعه إلى يوم الدين، وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل نفس بما كسبت رهينة إلا أصحاب اليمين في جنات يتساءلون عن المجرمين، ما سلككم في سقر؟ قالوا لم نك من المصلين، ولم نك نطعم المسكين، وكنا نخوض مع الخائضين، وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين، فما تنفعهم شفاعة الشافعين. السلام عليكم ورحمة الله وبركاته. الله من الذي தொடர்ந்து நரகத்தை பற்றிய செய்திகளை நாம் கேட்டு வருகின்றோம். அல்லாஹு தாலாவிடம் துவா செய்வோமாக. அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் முழு உலக முஸ்லிம்களையும் நரக வேதனையிலிருந்து, நரக தண்டனையிலிருந்து பாதுகாப்பானாக. அவனுடைய அருளை கொண்டு நம்மை சூழ்ந்து சொர்க்கவாசிகளில் ஒருவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று பல விஷயங்களை குறிப்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அந்த ஹதீஸை முதலாவதாக நாம் பார்த்துவிட்டு அடுத்து குரானிலே சொல்லப்பட்டிருக்கும் பல விஷயங்களை பார்த்து அடுத்து பெரும்பாவங்களிலே சிலவற்றை பார்க்க இருக்கின்றோம். இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய நூல் சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை பார்த்து கூறுகின்றார்கள், உபதேசம் செய்கின்றார்கள், மறுமையை நினைவூட்டுகின்றார்கள், நீங்கள் எப்படி இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் இந்த உலகத்திலே இப்போது வாழ்வது எப்படி உண்மையோ அப்படியே நீங்கள் மரணிப்பதும் உண்மை. உங்களுடைய வாழ்க்கை யதார்த்தத்தை நீங்கள் எப்படி உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அதுபோன்று நீங்கள் மரணிப்பதும் உண்மை. இன்னக்கும் தமூதூன கம தஹய உணவசனாகும். நீங்கள் எப்படி தூங்குகின்றீர்களோ அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு மரணம் வரும். நீங்கள் இப்போது விழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இது உங்களுடைய வாழ்க்கைக்கு சமமானது. எப்படி நீங்கள் பகலெல்லாம் விழித்துவிட்டு இரவிலே தூங்குகின்றீர்களோ அதுபோன்று உங்களுக்கு மரணம் வருவதும் நிச்சயம். தூக்கம் எப்படி ஒரு மனிதனுக்கு நிச்சயமோ உறுதியோ அதுபோன்று அவனுக்கு மரணமும் நிச்சயம், தப்பிக்க முடியாது. எப்படி தூங்கும் நீங்கள் தூக்கத்திலிருந்து விழிப்பது நிச்சயமோ விழிக்கின்றீர்களோ அதுபோன்று மரணத்திலிருந்து நீங்கள் எழுப்பப்படுவதும் நிச்சயம். எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக உதாரணங்களை கூறி, ஓமையை கூறி, எடுத்துக்காட்டுகளை விளக்கி நமக்கு சொல்லுகின்றார்கள். நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்களோ அப்படியே உங்களுக்கு மரணம் வருவதும் நிச்சயம். உங்களுக்கு எப்படி தூக்கம் வருகிறதோ அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு மரணம் வரும். தூக்கத்திலிருந்து நீங்கள் எப்படி விழிப்பது உண்மையோ அதுபோன்று மரணத்திலிருந்து நீங்கள் எழுப்பப்படுவதும் உண்மை. எப்படி நீங்கள் எழுப்பப்படுவது உண்மையோ அப்படியே நீங்கள் விசாரிக்கப்படுவதும் உண்மை. ஒரு நாள் வரும், அந்த நாளையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், அல்லாஹ்விற்கு முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். அல்லாஹு தஆலா அந்த நாளை அச்சுறுத்தி தான் நமக்கு சொல்கின்றான், வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹுவை சந்தித்தாக வேண்டும். அல்லாஹுவை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். எந்த அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்களோ நாளை மறுமையில், அந்த அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இப்படி பல வசனங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், எப்படி நீங்கள் மரணிப்பது உண்மையோ அது போன்று நீங்கள் எழுப்பப்படுவதும் உண்மை. நீங்கள் அல்லாஹுவிற்கு முன்பு ரப்புல் ஆலமீனுக்கு முன்பு நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவதும் உண்மை. அன்பிற்குரியவர்களே, இந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த யதார்த்தத்தை கண்ணால் நாம் பார்ப்பதை எப்படி நம்புகின்றோமோ, காதால் நாம் கேட்கக்கூடிய சப்தத்தை நாம் எப்படி நம்புகின்றோமோ, கையால் தொட்டு பார்த்து நாம் எப்படி ஒரு பொருளை உணர்ந்து கொள்கிறோமோ, அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறோமோ, இவை அனைத்தையும் விட மிக உறுதியாக மிக ஆழமாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய முன்னறிவிப்பு, நாம் மரணிப்போம், நமக்கு மரணம் உண்டு, மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஒன்று சேர்ப்பான், நம்மிடத்திலே விசாரணை செய்வான். அங்கு யார் நல்லமல் செய்தார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள், யார் பாவங்கள் செய்தார்களோ அவர்கள் தோல்வி அடைவார்கள். ஸஹீஹ் முஸ்லிமில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் இப்படி விரிவாக பதியப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸை நாம் எதற்காக வேண்டி முதன் முதலாக சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னால், மறுமையை பற்றி உண்டான நம்பிக்கை, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டென்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பசுமையாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் நாம் விசாரிக்கப்படுவதை நாம் முழுமையாக நம்பியாக வேண்டும். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَى وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَى. நம்முடைய செயல் ஒரு அணு அளவு இருந்தாலும் சரி, அது நன்மையாக இருந்தால் அதனுடைய பலனையும் நாம் அங்கே பார்க்க முடியும், அது ஒரு தீமையாக இருந்தால் அதனுடைய தண்டனையும் அங்கே பார்த்தாக வேண்டும். லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுகின்றார்கள். சூரா லுக்மானில் அல்லாஹ் இதை விரிவாக சொல்லுகின்றான். يا بني انها ان تكن مثقال خردله فتكن في صخره او في السماء ياتي بها الله. என் மகனே, நீ செய்யக்கூடிய செயல், அல்லாஹ் அக்பர், ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை பாருங்கள். இப்படிப்பட்ட அறிவுரைகளை தான் தந்தைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் தங்களுடைய மகனுக்கு சொல்லுகின்றார்கள், என்னுடைய மகனே, நீ செய்யக்கூடிய செயல் அது ஒரு பெரிய பாறைக்குள் இருந்தாலும் சரி, ஒரு பாறையை குடைந்து அதிலே தாழிட்டுக் கொண்டு நீ அதற்குள் இருந்து கொண்டு ஒன்றை செய்தாலும், ஒரு பெரிய பாறைக்குள் உயிர்ந்து கொண்டு நீ ஒரு செயலை செய்தாலும், அல்லது வானத்திலே சென்று நீ ஒரு செயலை செய்தாலும், அல்லாஹ் அதை மறுமையிலே கொண்டு வந்து விடுவான். எந்த ஒன்றும் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது, அவனுடைய பார்வையிலிருந்து கடுகளவு கூட மறைந்து விட முடியாது. எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா துல்லியமாக கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான். கேள்வி கேட்பவர்களில், விசாரணை செய்பவர்களில் நாம் போதுமானவர்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு மனிதனை படைக்கும் பொழுது அவனுடைய கழுத்திலே அவனுடைய செயலை பதிவு செய்வதற்காக ஒரு புத்தகத்தை தொங்க விட்டு விடுகின்றான். சூரா பனி இஸ்ராயலுடைய 17-18 இந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி தெளிவாக சொல்லுகின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கழுத்திலே அவனுடைய செயல்கள் எழுதப்படும் புத்தகத்தை நாம் தொங்க விட்டு விடுகிறோம். வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபிஅனுகி. எந்த வடிவத்திலே எப்படி தொங்க விடப்படுகிறது, படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக அறிந்தவன். அதிலே மலக்குகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்கிறார்கள், துல்லியமாக பதிவு செய்கிறார்கள். இன்னாருடைய மகன் இன்னவன், ஒவ்வொரு சமயத்திலும் பதிவு செய்கிறார்கள், இன்னாருடைய மகன் இன்னவன், இந்த கிழமையிலே, இந்த ஆண்டிலே, இந்த தேதியிலே, இந்த இடத்திலே, தனிமையிலே, கூட்டாக, இரவிலே, பகலிலே என்று தெளிவாக எழுதி இந்த செயலை செய்தான். ஒவ்வொரு செயலும் இப்படி பதியப்படுகிறது. நாளை மறுமையிலே இந்த மனிதனை எழுப்பும் போது அல்லாஹு தஆலா அவனுடைய கழுத்தில் இருந்து அந்த புத்தகத்தை அவன் பார்க்கும்படி செய்வான். வநுக்ருஜு லஹு யௌமல் கியாமா கிதாபன் யல்காஹு மன்சூரா, அந்த புத்தகம் அவனுக்கு மறுமையிலே விரித்து அவனது கையிலே கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய புத்தகத்தை நீ படித்து பார், உன்னிடத்திலே விசாரணை செய்வதற்கு நீயே போதுமானவன், நீ படித்து முடிவு செய்து கொள் நீ எங்கே செல்ல வேண்டும் என்று. நீ சொர்க்கத்திற்குரியவனா அல்லது நரகத்திற்குரியவனா, நீ அல்லாஹுடைய கருணைக்கு தகுதியானவனா அல்லது அல்லாஹுடைய தண்டனைக்கு தகுதியானவனா என்பதை நீ முடிவு செய்து கொள். அந்த நாளையிலே மனிதன் அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கதறுவான். சூரத்துல் கஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், இந்த புத்தகத்திற்கு என்ன நேர்ந்தது, எப்படிப்பட்ட புத்தகம், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா, சிறிய பாவம் பெரிய பாவம் அனைத்தும் தெல்ல தெளிவாக பதியப்பட்டுள்ளது. வபதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன், சில காரியங்களை இவர்கள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டார்கள், மறந்திருப்பார்கள், அவையெல்லாம் பாவங்கள் என்ற எண்ணமே இவர்களுக்கு உதித்திருக்காது, அவற்றை எல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையிலே பார்க்கும் பொழுது திகைத்து போவார்கள். அல்லாஹ் அக்பர், அவர்கள் எவற்றை எல்லாம் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ, மார்க்க விஷயங்களை மறுமையை பற்றி உண்டான உண்மைகளை அங்கு எல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். வகுல்லு ஸகீரின் வகபீரின் முஸ்தஃபர், சூரத்துல் கபரிலே அல்லாஹ் சொல்கிறார், ஒவ்வொரு சிறிய ஒன்றையும் பெரிய ஒன்றும் அங்கு எழுதப்பட்டிருக்கும். வகுல்லு ஸகீரின் வகபீரின் முஸ்தஃபர், அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட துல்லியமான விசாரணையினால் தான் அல்லாஹ்வுடைய அந்த மறுமையினால், அந்த மறுமையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு, பாவிகள் நரகத்திற்கு சென்றதற்கு பிறகு அங்கே பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதில் ஒன்றுதான் சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்ளுவார்கள். சூரத்துல் முதஸ்ஸிருடைய இந்த ஆயத்தை பார்த்துவிட்டு அடுத்து நாம் அடுத்த விஷயத்திற்கு செல்வோம். சூரத்துல் முதஸ்ஸிரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார், 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49 ஆகிய வசனங்களிலே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். குரானை படித்து பாருங்கள், எல்லா உண்மைகளும் அதில் மிக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு உண்மையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல்லியமாக அங்கே விவரிக்கின்றான். இல்லா அஸ்ஹாபல் யமீன், சொர்க்கவாசிகள், ஃபி ஜன்னாதி யதஸாலூன், அனில் முஜ்ரிமீன், அவர்கள் சொர்க்கத்திற்குள் இருந்து கொண்டு பேசிக் கொள்வார்கள், சில குற்றவாளிகளை பற்றி விசாரிப்பார்கள், அவர்கள் எங்கே என்பதாக. அல்லாஹு அக்பர், மா ஸலகக்கும் ஃபி சக்கர், அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகள் தங்களுடைய உயர்ந்த தரத்திலே சொர்க்கத்திலே இருக்கும் நிலையில் அவர்களுக்கும் நரகவாசிகளுக்கும் இடையிலே உரையாடலை ஏற்படுத்துவான். சொர்க்கவாசிகள் பேசுவதை நரகத்திலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த மக்கள் கேட்பார்கள், அவர்கள் வேதனைப்படுவதை சொர்க்கவாசிகள் பார்ப்பார்கள், சொர்க்கவாசிகள் இன்பத்தில் இருப்பதை நரகவாசிகள் பார்ப்பார்கள். இந்த உதாரணத்திற்கு நாம் விளங்குவதற்கு சொல்வதாக இருந்தால் வீடியோ கான்பரன்சிங் முறையை நாம் சொல்லலாம். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் குர்ஆனிலே சொன்னானோ இன்றைக்கு நம்முடைய அறிவியலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யதார்த்தமாக அதை நமக்கு நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த முறையிலே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு நரகவாசிகளை பார்ப்பார்கள், நரகவாசிகளிடத்திலே பேசுவார்கள், நரகவாசிகள் சொர்க்கவாசிகள் தங்களிடத்தில் கேட்கக்கூடியதை கேட்டுக் கொள்வார்கள், அவர்களுடைய அந்த இன்பங்களை பார்ப்பார்கள், பதில் சொல்லுவார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். சக்கர் என்ற நரக வேதனையை பற்றி நாம் பார்த்தோம். இந்த சக்கர் என்ற நரகத்திற்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள், உங்களை எந்த பாவங்கள் சக்கர் என்ற நரகத்திலே தள்ளியது. எவ்வளவு முக்கியமான கேள்வி பாருங்கள். தங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், பழக்கமானவர்களாக இருக்கலாம், ஒரே தெருவிலே வசித்தவர்களாக இருக்கலாம், ஒரே குடும்பத்தில் வசித்தவர்களாக இருக்கலாம், ஒரே வீட்டில் வசித்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் கேட்பார்கள், மா ஸலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற நரகத்திலே உங்களை தள்ளியது எது. அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை குறித்துக் கொள்ளுங்கள். காலு லம் நகு மினல் முஸல்லீன், முதல் பதில், நாங்கள் தொழுகையை பேணாதவர்களாக இருந்தோம், நாங்கள் தொழுகையை பேணாதவர்களாக இருந்தோம் என்று பாருங்கள். நம்முடைய குடும்பத்திலே எத்துணை மக்கள் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றார்கள், நாளை மறுமையிலே சக்கர் என்ற நரகத்திலே ஒரு மனிதன் தள்ளப்படுவதற்குண்டான முதல் காரணம் என்ன? தொழுகையை பேணாமல் இருப்பது. அவர்கள் சொல்லக்கூடிய முதல் பதில் என்ன? நாங்கள் தொழுகையை பேணவில்லை. லம் நக்கு மினல் முஸல்லீன். இரண்டாவது பதில், வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன். ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. எங்களுடைய செல்வங்களை சேகரித்து நாங்களே அதை கொண்டு முழுமையாக அனுபவித்து வந்தோம். ஏழைகளுடைய ஹக்குகளை மறந்து விட்டோம். அல்லாஹ் அக்பர். இவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் பாருங்கள். தொழுகையாளிகளில் பலர் கூட ஏழைகளுடைய உரிமைகளை மறந்து விடுகின்றார்கள். ஏழைகளுக்கு தர்மம் செய்வதை மறந்து விடுகின்றார்கள். தங்களுடைய செல்வங்களை அவர்களுக்கு தர்மமாக கொடுப்பதை மறந்து விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் சொர்க்கம் செல்வதற்குண்டான அமலை எங்களுக்கு சொல்லி காட்டுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலீனுல் கலாம், மென்மையாக பேசுங்கள். ஏழைகளுக்கு உணவளியுங்கள். பரப்புங்கள். மக்கள் இரவிலே தூங்கும் பொழுது எழுந்து நின்று தொழுங்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடனே நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய அமல்களை எண்ணும் போது சொன்னார்கள், மென்மையாக பேசுவது, மக்களுக்கு உணவளிப்பது, சலாம் சொல்லுவது, இரவிலே எழுந்து தொழுவது. இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சக்கர் என்ற நரகவாதிகளுடைய பதிலை சொல்லுகின்றான். அவர்கள் நரகத்திலே தள்ளப்பட்டதற்குண்டான இரண்டாவது காரணம் என்ன? செல்வத்தை சேமித்தார்கள், ஆனால் அதிலே ஏழைகளுடைய கடமைகளை உரிமைகளை அறியவில்லை. இன்று நாம் பார்க்கிறோம், நம்முடைய பெண்களில் கூட சகோதரிகளில் கூட பலர் தங்களுடைய ஆடை ஆபரணங்களை வாங்குவதிலே குறிக்கோளாக இருக்கின்றார்கள். தங்களுக்கு ஆடைகளை சேர்க்க வேண்டும், தங்களுக்கு தங்கம் வெள்ளி நகைகளை சேர்க்க வேண்டும், மாணிக்க மரகத நகைகளை சேர்க்க வேண்டும். இப்படி தங்களுடைய சொத்துக்களை செல்வங்களை சேகரிப்பதிலே அவர்கள் குறிக்கோளாக இருக்கின்றார்களே தவிர, தங்களுடைய உறவினர்களில், தங்களுடைய சகோதரிகளில், தங்களுடைய தாய்வழி மக்களில், தங்களுடைய தந்தை வழி மக்களில், தங்களுடைய சகோதரர்களிலே பலர் ஏழைகளாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த செல்வத்தை கொடுத்து ஆதரிப்போமே என்ற மனசு அவர்களுக்கு வருவது கிடையாது. இப்படிப்பட்ட பாவங்களைத்தான் நாளை மறுமையிலே நரகவாதிகள் எண்ணுவார்கள். லம் நக்னு துஇமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. ஏழைகளுக்கு உணவளிப்பது என்று சொன்னால் அவர்களுடைய பசிக்கு உணவளிப்பது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை நிறைவேற்றுவது, அதனுடைய அடிப்படை தேவையைத்தான் அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இங்கே குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கு உணவளிப்பது. நாளை மறுமையிலே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக காத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதனை அல்லாஹ் முன்னாடி கொண்டு வருவார். மிகப்பெரிய செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவன், சுகபோகமான வாழ்க்கையிலே வாழ்ந்தவன், அவனை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். அவனிடத்தில் கேட்பான், அடியானே, உனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கிறதா? உனக்கு ஒரு நாள் நினைவு இருக்கிறதா? நான் பசியோடு உன்னிடத்தில் வந்தேனே, எனக்கு உணவளிக்கவில்லையே. அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இறைவனே, உனக்கு பசியா? சுப்ஹானக், நீ எவ்வளவு தூய்மையானவன். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், மனிதனே, இல்லை இல்லை, என்னுடைய ஒரு அடியான் பசித்த நிலையிலே உன்னிடத்திலே வந்தான். நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை பார்த்திருக்கலாம். என்னுடைய அடியானே, ஆடை இல்லாமல் ஒரு நாள் உன்னிடத்திலே வந்தேனே, எனக்கு ஆடை அளித்திருக்கலாம் அல்லவா? அல்லாஹ் அடியான் சொல்வான், யா அல்லாஹ், நீ எவ்வளவு பரிசுத்தமானவன், ரப்புல் ஆலமீன் ஆயிற்றே, உனக்கா? அவன் சொல்வான், என்னுடைய இந்த அடியான் ஆடை இல்லாமல் வந்தான், அவனுக்கு நீ ஆடை அளித்திருந்தால் லவஜத்தனி அந்ததாலி, அந்த இடத்திலே நீ என்னை பார்த்திருக்கலாம், என்னுடைய கருணையை நீ பார்த்திருக்கலாம் என்பதாக. அல்லாஹுக்கு யோசித்து பாருங்கள், அல்லாஹு தாரா எவ்வளவு துல்லியமாக விசாரணை செய்கிறான் பாருங்கள். இந்த உலகத்திலே நமக்கு இப்படி எத்தனை சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்திருக்கலாம். எத்தனையோ மக்கள் பசியிலே, கொடுமையிலே, கஷ்டத்திலே நம்மிடத்திலே கையேந்தி இருக்கலாம். அவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு நாம் நம்முடைய சுகபோகமான வாழ்க்கையிலே நாம் உண்டு கழிப்பதிலேயே நம்முடைய கவனம் இருக்கின்றது. நாளை மறுமையிலே இவற்றையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல்லியமாக விசாரணை செய்வார். பசித்தவனாக வந்தேனே, ஆடை இல்லாமல் வந்தேனே, தாகித்தவனாக வந்தேனே என்பதாக அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அவனா வந்தான், இல்லை அவனுடைய அடியான் வந்ததை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே தன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், சூரத்து தௌபாவிலே, இன்னல்லாஹ் ஹுவ யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யக்ஃது தர்மத்தை அவர் பெற்றுக் கொள்கின்றான் என்பதாக. நீங்கள் ஒரு ஏழைக்கு தர்மம் கொடுக்கும் போது அது ஏழையினுடைய கையிலே அந்த தர்மம் விழுவதற்கு முன்பதாக அல்லாஹ் அந்த தர்மத்தை பெற்றுக் கொள்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவதாக சொல்கின்றார்கள். எப்படி உங்களிலே ஒருவர் தான் வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு பிராணியை, ஒட்டகக்குட்டியையோ ஆட்டுக்குட்டியையோ ஒரு குதிரை குட்டியையோ எப்படி பிரியமாக நேசத்துடனே அன்போடு வளர்க்கின்றாரோ, அப்படியே நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்தை நான் வளர்க்கின்றேன் வளர்க்கின்றேன், நாளை மறுமையிலே அதனுடைய நன்மையை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரன். நாளை மறுமையில் இந்த பாவிகள் சொல்வார்கள், வலம் நக்னு துஈமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. அல்லாஹு தஆலா அபூ லஹப், அபூ ஜஹல், உமையா இன்னும் கொடிய காஃபிர்களை குர்ஆனிலே குறிப்பிடும் போது சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா பாவங்களை எண்ணுகின்றார், காஃபிர்களிடத்தில் இருக்கக்கூடிய குஃபுர் ஷிர்க்குகளை அல்லாஹ் எண்ணுவதற்கு முன்பதாக ஏழைகளை புறக்கணித்ததை அல்லாஹ் எண்ணுகின்றான். நபியே உங்களுக்கு ஒருவனை பற்றி தெரியுமா, மறுமை நாளை அவன் பொய்ப்பிக்கின்றானே, அரை தல்லதி யுகத்திபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிக்கின்றானே, அவனை உங்களுக்கு தெரியுமா, அவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, அவன் யார் தெரியுமா, அவன் யார் தெரியுமா, அனாதைகளை விரட்டக்கூடியவன். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட கோபம் ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹுக்கு பொங்கி எழுகின்றது பாருங்கள். அனாதைகள் புறக்கணிக்கப்படும் போது, அனாதைகள் இந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்படும் பொழுது, அவர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது, அவர்களுக்கு உதவி செய்யாமல் இந்த சமுதாயம் தன்னுடைய சுகத்தையே நோக்கமாக கொள்ளும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் யார் தெரியுமா, அனாதைகளை விரட்டக்கூடியவன். ஏழைகளுக்கு உணவளிப்பது என்ன, அவர்களுக்கு உணவளிப்பதற்கு ஆர்வம் கூட இவன் ஊட்டுவது கிடையாது. மக்களுக்கு இவன் உணவளிப்பதல்ல, ஏழைகளுக்கு பிறர் உணவளிப்பதை கூட இவன் தடுக்கின்றான். இன்று பார்க்கிறோம் எத்தனையோ மக்கள் என்ன சொல்கின்றார்கள், மதரசாக்களை பற்றி பிச்சைக்காரர்கள் ஓதக்கூடிய இடங்கள், எசீம் கானாக்களை பற்றி என்ன சொல்கின்றார்கள், இதெல்லாம் இந்த காலத்திற்கு தேவைதானா, இது போன்ற எசீம் கானாக்களை உருவாக்குவதை கொண்டுதான் சமுதாயம் பிச்சைக்காரர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு இதை தவிர வேற வேலை இல்லையா? அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட கொடூரமான இருதயம் உள்ளவர்கள் யோசித்து பாருங்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை கொண்டு எவ்வளவு செருக்கிற பெருமையில இருக்கின்றார்கள். ஏழைகள் கையேந்தி வரும் பொழுது பிச்சைக்காரர்கள் இங்கே அனுமதி கிடையாது என்பதாக போர்டுகளை போடுகின்றார்கள். யாரை பிச்சைக்காரராக ஆக்க வேண்டும், யாரை செல்வந்தர்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ் சோதிக்கின்றான், யாசகம் கேட்டு வருபவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குதிரையில் ஒருவன் வந்து யாசகம் கேட்டாலும் உங்களால் முடிந்தால் கொடுங்கள், இல்லை என்றால் அழகிய வார்த்தையை சொல்லி அனுப்பிவிடுங்கள். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட அழகிய உபதேசத்தை நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பலதிலே எண்ணுகின்றான், لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين. இந்த புனிதமிக்க மக்காவின் மீது சத்தியமாக, நபியே இந்த ஊரிலே நீங்கள் தங்கி இருக்கின்றீர்கள், தந்தையின் மீது சத்தியமாக, தந்தை பெற்றெடுத்த குழந்தையின் மீது சத்தியமாக, மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். ஒரு பொறாமையிலே ஒரு கஷ்டத்திலே அவன் இருக்கின்றான். அவன் என்ன எண்ணிக்கொள்ளுகின்றானா, அவனை யாரும் அடக்கி ஆள முடியாது என்பதாக, அவன் மீது யாரும் சக்தி பெற முடியாது என்று அவன் எண்ணிக்கொண்டானா? அவன் சொல்லுகின்றான், பெரிய பெரிய செல்வங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து நான் அழித்திருக்கிறேன் என்பதாக அவன் எண்ணிக்கொண்டானா? அவனை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று அவனுக்கு இரண்டு கண்களை நாம் கொடுக்கவில்லையா, அவனுக்கு நாவை நாம் கொடுக்கவில்லையா, இரண்டு உதடுகளை படைக்கவில்லையா, அவனுக்கு இரண்டு பாதைகளை நாம் காட்டவில்லையா? இப்படி நியமத்துகளை நான் செய்திருந்தும், இப்படிப்பட்ட அருட்பொடைகளை நான் அவனுக்கு செய்திருந்தும் அவன் தன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளவில்லை, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தேடிக்கொள்ளவில்லை. அல்லாஹ் கேட்கிறான், தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பது என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஒமா அதராக்கமல்லாக்கமா, தடையை நீங்குவது, தடையை தாண்டுவது என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா?
அல்லாஹ் அக்பர். உமா அத்ராகம் அல் அக்பா ஃபக்கு ரக்பா, அடிமைகளை உரிமையிடுவது. او اطعام في يوم ذي مسغبه يتيما ذا مقربه او مسكينا ذا متربه. உங்களுடைய உறவினர்களில் அனாதையாக இருக்கிறார்களே, அவர்கள் பசித்த நாளிலே அவர்களுக்கு உணவளிப்பது, அல்லது ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிப்பது. அல்லாஹ் அக்பர். ثم كان من الذين امنوا وتواصوا بالصبر وتواصوا بالرحمه. ஏழைகளுக்கு உணவளிப்பது, எத்தீம்களுக்கு உணவளிப்பது, உறவினர்களை அனுசரித்து வாழ்வது. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், பிறகு அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது. சும்ம காணமின் அல்லதி ராமன். இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா இறை நம்பிக்கைக்கு முதலாவதாக உறவினர்களை அனுசரித்து வாழ்வது, அவர்களுக்கு கொடுத்து வாழ்வது, அவர்களுடைய சிரமங்களிலே நாமும் பங்கு கொண்டு வாழ்வதை அல்லாஹ் சொல்லுகிறான். இறை நம்பிக்கைக்கு முதலாவதாக சும்ம காணமின் அல்லதி ராமன், உறவுகளை சேர்த்து வாழ்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வகி கொடுக்கப்பட்ட சமயத்திலே கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூல், யா முஹம்மது, முஹம்மதே, இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழுகின்றீர்கள், வதஹ்மிலுல் கல், சிரமப்படக்கூடியவர்களுடைய சிரமத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அன்பிற்குரியவர்களே, இது ஒவ்வொரு மனிதனுடைய இயற்கை குணமாக மாற வேண்டும். இறை நம்பிக்கையுடன் இது கலக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், ஸும்ம கான மினல் லதீன ஆமனு வதவாஸோ பிஸ்ஸப்ரி வதவாஸோ பில் மர்ஹமா. அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து கொள்வார்கள், உறவுகளை பேணும்படி உபதேசம் செய்து கொள்வார்கள். உலா இவர்கள்தான் வலது பக்கத்தை சேர்ந்தவர்கள், சொர்க்கத்திற்குரியவர்கள். யார் நம்முடைய அத்தாட்சிகளை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் இடது பக்கத்திலே செல்வார்கள். அவர்களுக்கு அந்த நரகம் மூடப்பட்டுவிடும், அதிலிருந்து அவர்கள் வெளியேற முடியாது. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டது, எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், உங்கள் மீது தர்மம் செய்வது கட்டாய கடமையாக்கப்பட்டுள்ளது. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் எப்படி தர்மம் செய்வது, எங்களுக்கே இல்லையே, நாங்களே பட்டினிகளிலே வாடுகிறோமே, நாங்கள் எப்படி தர்மம் செய்வது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய கையை கொண்டு உழைக்கட்டும், சிரமப்படட்டும், அதிலிருந்து வரக்கூடியதை தானும் சாப்பிடட்டும், பிறருக்கு தர்மம் கொடுக்கட்டும் என்பதாக. சுப்ஹானல்லாஹ், தன்னிடத்திலே இல்லையே என்று தர்மம் செய்யாமல் ஒருவரும் இருக்க முடியாது. உழைக்க வேண்டும், உழைத்ததை கொண்டு தானும் பயன்பெற்று தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய இன மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். மார்க்கம் கடமையாக்கிய மிக கட்டாய கடமை. பாருங்கள், நம்முடைய அன்னையார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய இந்த கரங்களை கொண்டு கூலி வேலை செய்வதற்கு அவர்கள் ஒரு காலம் கூச்சப்பட்டது கிடையாது, அவர்கள் அதை கேவலமாக நினைத்தது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலே இரண்டு மனைவிமார்கள், ஒருவர் ஜைனப் பின்த் ஹுசைமா, இன்னொருவர் ஜைனப் பின்த் ஜஹஷ். ஜைனப் பின்த் ஹுசைமாவுடைய பேர் என்ன தெரியுமா? உம்முல் மசாகீன், ஏழைகளின் தாய். அவர்களுக்கு என்ன என்ன வேலை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்ததற்கு பிறகும் எது தன்னிடத்தில் கையில் கிடைக்கின்றதோ, தான் சாப்பிட்டார்களோ இல்லையோ, உடனடியாக மக்காவில் வாழ்ந்த காலத்திலும் சரி, மதீனாவில் வாழ்ந்த காலத்திலும் சரி, எங்கே ஏழைகள் இருக்கிறார்கள், எங்கே அனாதைகள் இருக்கிறார்கள் என்று தேடி சென்று அவர்களுக்கு உணவளிப்பார்கள். அவர்களுக்கு பேர் என்ன வைக்கப்பட்டது? உம்முல் மசாக்கின், ஏழைகளுடைய தாய், உம்முல் யதாமா, யதீம்களுடைய தாய் என்பதாக. இன்னொருவர் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா. இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய கஷ்டத்திலே, துன்பத்திலே, வறுமையிலே வாழ்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலும் கூட அன்சாரிகளுடைய வீடுக்கு சென்று அன்சாரி பெண்களுடைய பாத்திரங்களை கழுகி கொடுப்பார்கள், அவர்களுக்கு ரொட்டி சமைத்துக் கொடுப்பார்கள், அவர்களுடைய வாகனங்களுக்குண்டான உணவுகளை தயார் செய்து கொடுப்பார்கள். பிறகு அந்த அன்சாரி பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊதியத்தை, அவர்கள் கொடுக்கக்கூடிய தானியங்களை, அவர்கள் கொடுக்கக்கூடிய திர்ஹம் தீனார்களை வாங்கிக் கொண்டு மதீனாவிலே எங்கே ஏழைகள் இருக்கிறார்கள், எங்கே முஜாஹிதீன்களுடைய தீர்கள் இருக்கின்றார்கள், எங்கே முஜாஹிதீன்களுடைய கைம்பெண்கள் இருக்கிறார்கள் என்று தேடி சென்று தர்மம் கொடுத்து விட்டு அதே வெறும் கையுடனே திரும்ப வருவார்கள். எப்படிப்பட்ட தர்மம் பாருங்கள். யார் இவர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சையத் ரபில் சையதுல் பஷர், மனித குலத்தினுடைய தலைவர், ஹபீபு ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவன் அல்லாஹ்வுடைய ஹபீபுடைய மனைவி. கூலி வேலை செய்வதிலே அவர்கள் வெட்கப்பட்டது கிடையாது, வீட்டு வேலைகள் செய்வதிலே அவர்கள் வெட்கப்பட்டது கிடையாது. காரணம் என்ன? அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை. அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்க கூலியை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். தன்னிடத்திலே இல்லையே என்று அவர்கள் அமைதியாக வீட்டிலே உட்காரவில்லை. மதினாவிலே அன்சாரிகளுடைய வீடுகளுக்கு சென்று அங்கே ஊதியம் செய்து அதிலிருந்து பெற்றது. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதிலே சென்று ஷஹீதானார்கள் எத்தனையோ ஆண்கள், அவர்களுடைய பிள்ளைகளை தேடி செல்வார்கள். எத்தனையோ முஜாஹிதீன்கள் கை கால்கள் வெட்டப்பட்டு தங்களுடைய ஊதியத்திற்கு எதுவும் செய்யாமல் மக்காவில் மதினாவிலே வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு தேடி சென்று கொடுப்பார்கள். ஷஹீதானவர்களுடைய மனைவிமார்களுக்கு தேடி சென்று கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவிமார்களிலே யாருடைய கை நீளமாக இருக்குமோ அவர்தான் முதன் முதலாக நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடன் வந்து சேருவார் என்பதாக. மனைவிமார்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? சஹீஹுல் புகாரி எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய கைகளை அளந்து பார்க்க ஆரம்பித்தார்கள், யாருடைய கை நீளமாக இருக்கிறது என்பதாக. சவுதா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா அவர்களுடைய கை நீளமாக இருந்தது. ஆனால் பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 6 ஆண்டுகளிலே ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கின்றார்கள். அப்போதுதான் தெரிந்தது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீளமானது என்று சொன்னது அதிகமாக தர்மம் கொடுத்ததை. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுக்கு வரக்கூடிய கனிமத்துகளிலே பெரும் பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலே எவரும் சரி, கலீஃபாக்கள் கொடுத்த அந்த எல்லா செல்வங்களையும் ஒரே நாளிலே ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள். அடுத்த நாளுக்கு தேவையான உணவுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் சேர்த்து வைத்தது கிடையாது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னை ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வத்தை தர்மம் செய்கின்றார்கள். அதை பார்த்துவிட்டு பயந்து ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் சொல்கின்றார்கள், தங்களுடைய அடிமை பெண்ணை வேலைக்கார பெண்ணை அழைத்து இவை அனைத்தையும் அசர் நேரம் வருவதற்கு முன்பதாக மதீனாவுடைய ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் என்பதாக. அந்த அனைத்து செல்வங்களும் தர்மமாக ஏழைகளுக்கு பங்கிடப்படுகிறது. சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், அடுத்த ஒரு ஆண்டை எனக்கு நீ இப்படி ஏற்படுத்தி விடாதே, உமரிடம் இருந்து செல்வம் வருவதற்கு முன்பதாக உயிரை நீ வாங்கிக் கொள் என்பதாக. அடுத்த வருடம் ரமலானுடைய மாதத்திற்கு முன்பு உமர்புரத்திலிருந்து கனிமத்துடைய பைத்துல் மாலுடைய செல்வம் வருவதற்கு முன்பதாக அன்னை அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே தர்மம் செய்வதற்கு ஏழைகளுக்கு உதவுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதாக. பாவிகள் நாளை மறுமையிலே மஷருடைய மைதானத்திலே நரக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் இந்த நரக தண்டனை என்ற காரணத்தை சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகைகளை பேணவில்லை. நினைத்தால் தொழுவது, நினைத்தால் விட்டுவது, நேரம் கிடைத்தால் தொழுவது, நேரம் கிடைத்தால் தொழுவது கிடையாது, அல்லது ஒட்டுமொத்தமாக எல்லா தொழுகையிலும் சேர்த்து ஒரு நேரத்திலே தொழுது கொள்வது. லம் நக்கு மினல் முஸல்லீன், எல்லா தொழுகையிலே அலட்சியம் காட்டக்கூடிய எல்லா வகைகளையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும். லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கவில்லை. வகுன்னா நகூது மஅல் காயிதீன், நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை எப்படி கழித்துக் கொண்டிருந்தோம், வீணான பொழுது வீணாக பொழுதுபோக்கக்கூடிய மக்களுடனே சேர்ந்து நாங்களும் பொழுதுகளை போக்கிக் கொண்டிருந்தோம் என்று கூறுகிறார்கள் அல்லவா. டைம் பாஸ், என்டர்டைன்மெண்ட். அல்லாஹ் அக்பர். ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹுவை வணங்குவதை விட்டு, அல்லாஹுவை வணங்குவதற்கே நேரம் அவனுக்கு போதாது, அல்லாஹுவை திக்ர் செய்வதற்கு நேரம் அவனுக்கு போதாது, அல்லாஹுடைய குர்ஆனை ஓதுவதற்கு அவனுக்கு நேரம் போதாது, அந்த அல்லாஹுடைய குர்ஆனை ஓதிய குர்ஆனை ஆராய்வதற்கு அவனுக்கு நேரம் போதாது, அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்து அறிந்து தானும் கற்று மக்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கு அவனுக்கு நேரம் போதாமல் இருக்கும் பொழுது பொழுது போக்குவதற்கு எங்கே ஒரு முஸ்லிம் இடத்திலே நேரம் இருக்க முடியும்? தன்னுடைய கடமையான தன்னுடைய உஜீவனத்திற்காக, ஹலாலான உஜீவனத்திற்காக அவர்கள் கொடுத்த நேரங்கள், அதற்கு பிறகு தனது மனைவி மக்களிடத்தில் அன்பாக கழிக்க வேண்டிய நேரங்கள், பிறகு தனது இறைவனிடத்திலே பேச வேண்டிய நேரங்கள், இதற்கெல்லாம் போக ஒரு முஸ்லிம் இடத்திலே நேரம் மிச்சம் இருக்குமா? யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இந்த கலாச்சாரம் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தின் விரோதிகள் மூலமாக இந்த சமுதாயத்தில் புகுத்தப்பட்ட ஒன்று. ஒரு முஸ்லிமுக்கு ஹலாலானதை செய்வதற்கே நேரம் இல்லை என்று சொல்லும் பொழுது, கடமையானவற்றை செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கே நேரம் இல்லை என்று சொல்லும் பொழுது, அதையே அவனுக்கு அதுவே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கும். என்ன செய்கிறார்கள்? டைம் பாஸ், என்டர்டைன்மென்ட், ஜாலியாக நேரங்களை கழிப்பது, பொழுதுபோக்குவது. ஆம், அனுமதி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய மனதை திருப்திப்படுத்துவதற்கு, உங்களுடைய மனதை உற்சாகப்படுத்துவதற்கு அவர்கள் வழி சொல்லியிருக்கின்றார்கள். குதிரையேற்றத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அம்பெறிந்து பழகுங்கள், நீச்சலை பழகுங்கள் என்பதாக. ஹலாலான உங்களுடைய உடலை திடகாத்திரமாக வைத்துக் கொள்வதற்குண்டான வழிகள் இருக்க, உங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்துவதற்கு உங்களுக்கு கடமை இருக்க, இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய பணத்தை வீணடித்து, தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வீணடித்து, தங்களுடைய நேரங்களை வீணடித்து இன்று முஸ்லிம் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் வீணாக நேரங்களை கழித்துக் கொண்டிருந்தோம், எல்லா விதமான வீண் விளையாட்டுகளையும், எதில் உங்களுக்கு மார்க்க அடிப்படையில் அல்லது உலக அடிப்படையில் உங்களுக்கு நன்மை இல்லையோ அனைத்தையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும். ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒன்று அவன் செய்யக்கூடிய செயல் அவனுடைய உலகத்திற்கு லாபமாக இருக்கும், ஹலாலான வருவாய்க்கு காரணமாக இருக்கும், அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கலாம், அல்லது அவனுடைய மார்க்கத்தில் நன்மைகளை செய்து வெற்றிக்கு காரணமாக இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு ஒரு முஸ்லிம் இடத்திலே ஒரு வேலை இருக்காது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வீணாக பொழுதுகளை போக்கிக் கொண்டிருந்தோம். சில பேர்களை பார்க்கலாம், நாங்கள் என்ன பாவமா செய்கிறோம் என்பதாக சொல்லிவிட்டு கூட்டமாக கூடி உட்கார்ந்து வெட்டி பேச்சுகளை பேசிக் கொண்டிருப்பார்கள், புறம் பேசிக் கொண்டிருப்பார்கள், ஏதாவது கதைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு பேசுவதும் இந்த வசனத்திலே அடங்கும். இப்படி பேசக்கூடிய மக்களிலே பலர் என்ன செய்கிறார்கள்? அசிங்கமானவற்றை பேசுகின்றார்கள், ஆபாசமானவற்றை பேசி சிரிக்கின்றார்கள், தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நடந்த அசிங்கங்களை பேசி சிரிக்கின்றார்கள், அல்லது முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாழ்படுத்தும்படியாக அவர்களை பற்றி புறம் பேசுகின்றார்கள், அவதூறு பேசுகின்றார்கள். இப்படிப்பட்ட பாவங்கள் ஆண்கள் பெண்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரிடத்திலும் இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா அந்த பாவிகளுடைய மூன்றாவது பாவமாக எண்ணுகின்றான், நாங்கள் வீணாக பொழுதுகளை போக்கிக் கொண்டிருந்தோம். அடுத்து நான்காவதாக, நாங்கள் மறுமையை நம்பாமல் இருந்தோம். இன்று பார்க்கிறோம் பல முஸ்லிம்களிடத்திலே சொல்லப்படும் பொழுது மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் பொழுது என்ன சொல்லுகின்றார்கள்? பார்த்துக் கொள்ளலாம். என்ன சொல்லுகின்றார்கள்? பார்த்துக் கொள்ளலாம். இன்னும் சிலர் எந்த அளவிற்கு தமாஷாக கிண்டலாக பேசுகின்றார்கள் என்று சொன்னால், எல்லாருமே சொர்க்கத்திற்கு போகிவிட்டால் நரகத்திற்கு ஆள் இருக்காது, நாங்களாவது நரகத்துக்கு போய் இடத்தை நிற்புகின்றோம். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட நையாண்டிகள் பாருங்கள், எப்படிப்பட்ட கேலி கிண்டல்கள் பாருங்கள். பலரிடத்தில் நீங்கள் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம், எல்லாரும் நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டா நரகத்துக்கு ஆள் வேணாமா, அதுக்காக வேண்டிதான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். மேலும் சிலர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா எங்களையும் சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும் என்று நாடியிருந்தால் எங்களையும் தொழுகையாளியாக ஆக்கியிருப்பான் அல்லவா, அவன் நாடிதானே நாங்கள் இப்படி செய்கிறோம் என்பதாக தங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹுவை காரணம் காட்டுகின்றார்கள். இது மக்காவுடைய முஷ்ரிக்குகளுடைய செயல். மக்காவுடைய முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்து சொன்னார்கள், லவ் ஷல்லல்லாஹு மா ஷரக்னா வலா தாவுனா வலா ஹர்ரம்னா மின் துனிஹி மின் ஷை. அல்லாஹ் நாடியிருந்தால் நாங்கள் முஷ்ரிக்குகளாக ஆயிருக்க மாட்டோமே, அல்லாஹ் நாடியிருந்தால் எங்களுடைய மூதாதைகளும் முஷ்ரிக்குகளாக ஆயிருக்க மாட்டார்களே. அதே வார்த்தையை தான் இவர்களும் சொல்லுகின்றார்கள். இப்படி சொல்லிக்கொண்டு அல்லாஹ் நாடியிருந்தால் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேலை செய்யாமல் வீட்டில் இருக்க வேண்டியதுதானே, உழைக்காமல் இவர்கள் வீட்டில இருந்து வருமானத்தை எதிர்பார்க்க வேண்டியதுதானே, உடல் நோயுற்ற பொழுது ஆஸ்பத்திரிக்கு செல்லாமல் டாக்டரிடத்திலே செல்லாமல் உடல் சிகிச்சை அவர்கள் எதிர்பார்த்து அமர்ந்திருக்க வேண்டியதானே. அதற்கெல்லாம் தக்தீரை சொல்ல மாட்டார்கள், அதற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய செயலை காரணமாக சொல்ல மாட்டார்கள், மார்க்கம் என்று வந்துவிட்டால் மட்டும் தக்தீரை காரணமாக சொல்வார்கள். இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் அடங்கும் மறுமையை நம்பாமல் இருப்பதிலே. மறுமையை நம்பாமல் இருப்பது என்று சொன்னால், மறுமையின் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது என்று மறுத்து பேசுவது மட்டுமல்ல, மறுமையை அலட்சியம் செய்யும் விதமாக, சொர்க்கம் நரகத்தை கிண்டல் செய்யும் விதமாக, நக்கல் செய்யும் விதமாக, கேலி செய்யும் விதமாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேச்சுகளும் மறுமையை மறுப்பதிலே அடங்கும்.
அல்லாஹு அக்பர். இந்த பாவிகள் சொல்வார்கள், இப்படிப்பட்ட பெரும் நாலு தவறுகளை சுட்டி காட்டிவிட்டு ஹத்தா அதானல் யதீம், இதே நிலையிலேயே எங்களுக்கு மரணம் வந்து விட்டது. அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அவர்களுடைய சிபாரிசு இவர்களுக்கு எந்த பலனையும் தராது. அல்லாஹு தஆலா இங்கே பெயரை சொல்லவில்லை, குப்புசாமி முனுசாமி என்று சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா யாரை சொல்லுகின்றான், நான்கு தன்மைகள், தொழுகையிலே அலட்சியம் செய்வது, ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்யாமல் இருப்பது, வீணாக பொழுதுகளை கழிப்பது, மறுமையை நம்பாமல் இருப்பது. இந்த பண்பு யாரிடத்தில் இருக்குமோ, அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான் என்று பெயரை வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி அல்லது என்ன பெயரை வைத்திருந்தாலும் சரி, இந்த நான்கு பண்புகள் இருந்தால் இவர்கள் சக்கர் என்ற நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் இந்த பாவத்தில் இந்த பாவங்களிலிருந்து பாதுகாப்பானாக. அடுத்து மூன்றாவது விஷயமாக இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஆராஃபினுடைய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். நரகத்தை குறித்து இந்த செய்தி வந்ததன் காரணமாக இதையும் நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளை நரகத்திற்கு அனுப்பியதற்கு பிறகு, சொர்க்கவாசிகளை சொர்க்கத்திற்கு அனுப்பியதற்கு பிறகு மூன்றாவது ஒரு கூட்டத்தினர் இருப்பார்கள். யார் அவர்கள் மூன்றாவது கூட்டத்தினர், யாருடைய நன்மையின் தட்டு கணக்கவில்லையோ, யாருடைய நன்மையினுடைய தட்டு கணக்கவில்லையோ, அதுபோன்று பாவங்களும் மிகைக்கவில்லை. ரெண்டும் சமமாக இருக்கிறது, நன்மையும் சமமாக இருக்கிறது பாவமும் சமமாக இருக்கிறது. யாருடைய பாவத்துடைய தட்டு கணத்து விட்டதோ அவர்கள் நரகம் செல்வது உறுதி, யாருடைய சொர்க்கத்தினுடைய தட்டு கணத்து விட்டதோ அவர்கள் சொர்க்கம் செல்வது, யாருடைய நன்மையுடைய தட்டு கணத்து விட்டதோ அவர்கள் சொர்க்கம் செல்வது உறுதி. மூன்றாவது ஒரு கூட்டத்தினர் அவர்களுடைய நல்லமல்களும் அவர்களுடைய பாவங்களும் சமமாக இருக்கும், அவர்களுடைய பாவங்களை அழித்து நன்மைகளை மிகைக்க வைக்கும்படியாக எந்த ஒரு செயலும் அவர்களிடத்திலே இல்லை. சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி வைத்திருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் ஜரீர் ரஹ்மத் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்ஸீரிலே எழுதி இருக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே பலரை நரகத்திற்கு செல்லும்படியே கட்டளையிடுவார். அதுல ஒரு கூட்டம் என்ன செல்வார்கள் தெரியுமா, நேராக சென்று கொண்டே இருப்பார்கள். சென்று கொண்டே இருக்கும் பொழுது நரகம் நெருங்க நெருங்க நரகத்தை பார்த்த உடனே பயந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். நரகமானது அவர்களை விழுந்துவதற்கு பதிலாக அவர்கள் தங்களுக்குள் விழுந்து விடாமல் இருப்பதற்காக சுருங்கிக் கொள்ளும், தன்னுடைய வாசலை சுருக்கிக் கொள்ளும். அல்லாஹு தஆலா நரகத்தை பார்த்து கேட்பான், நரகமே ஏன் அவனை விழுங்கிக் கொள்ளவில்லை சுருங்கிக் கொண்டா என்பதாக. அப்பொழுது அந்த நரகம் சொல்லும், அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை சொல்லி அவன் என்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறான், உன்னுடைய பெயரை சொல்லி என்னிடத்திலே அவன் பாதுகாப்பு தேடுகிறான் என்பதாக. அல்லாஹு தஆலா அந்த அடியானை பார்த்து கேட்பான், அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. கடைசி நேரம் நரகத்திலே அவன் தள்ளப்படுவதற்கு சில வினாடிகள் தான் இருக்கும், அல்லாஹ் சொல்வான் மன்னித்து விட்டான் சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ் சொல்வான் மன்னித்து விட்டேன் சொர்க்கத்தின் பக்கம் திரும்பு என்பதாக. இன்னொரு கூட்டம் இவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹு தஆலா சொல்வான் நரகத்திற்கு செல்லுங்கள் என்பதாக, நேராக சென்று கொண்டே இருப்பார்கள். திடீரென்று நிற்பார்கள், அல்லாஹு தஆலா கேட்பான், அவர்களை பார்த்து ஏன் நின்று விட்டீர்கள் என்பதாக. அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், தப்பு செய்தோம் ஒத்துக்கொள்கிறோம், நாங்கள் குற்றம் செய்தோம், ஆனால் உன் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாக நாங்கள் இருந்தோமே, மா கான ஹாதல்லன் நபிக்கையா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ், நாங்கள் உன் விஷயத்திலே நாங்கள் இப்படி நினைக்கவில்லையே, எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் பிழை பொறுப்பு தேடியிருந்தோம் அல்லவா, எங்களுடைய குற்றங்களுக்கு நாங்கள் பிழை பொறுப்பு தேடியிருந்தோம் அல்லவா, உன் மீது நல்லெண்ணம் வைத்தவர்களாகத்தானே நாங்கள் மரணித்தோம். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், நீங்கள் என்ன என் மீது நல்லெண்ணம் வைத்தீர்கள். அவர்கள் சொல்வார்கள், எங்களை மன்னித்து நீங்கள் சொர்க்க நீ எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவா என்று நாங்கள் நல்லெண்ணம் வைத்தோம். அல்லாஹ் சொல்வான், மன்னிக்கப்பட்டீர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பதாக. சுப்ஹானல்லாஹ், இப்படி அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, கருணை இருக்கிறது, பலவாறாக வித்தியாசமாக வெளிப்படும். இன்னும் சில ரிவாயத்துகளில் வருகின்றது, இரண்டு பேர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திற்கு செல்லும்படி அனுப்புவான், இரண்டு பேரும் செல்வார்கள், ஒருவன் திரும்ப திரும்ப பார்த்துக் கொண்டே சொல்லுவான், ஒருவன் நேராக சென்று கொண்டே இருப்பான். அல்லாஹ் நிறுத்தி கேட்பான் இரண்டு பேரையும், ஏன் இப்படி வித்தியாசமாக செல்கின்றான். அல்லாஹ்விற்கு தெரியும் எல்லாமே, அல்லாஹ்விற்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையை காட்ட விரும்புகின்றான். ஒருவன் சொல்வான், யா அல்லாஹ், துன்யாவில் தான் உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்தேன், ஆகிரத்திலாவது உன்னுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணிய வேண்டும் என்பதற்காக நான் திரும்பி பார்க்காமல் நேரடியாக சென்று கொண்டே இருக்கிறேன் என்பதாக. அடுத்தவனை பார்த்து கேட்பான், நீ ஏன் திரும்ப திரும்ப பார்த்து சென்று கொண்டிருந்தாய் என்பதாக. அவன் சொல்வான், யா அல்லாஹ்,
நீ மிகப்பெரிய கருணையாளன் அல்லவா, நிச்சயமாக நீ மன்னிப்பாய் என்று தெரியும். எனவே திரும்ப பார்த்துக் கொண்டே செல்கிறேன், உன்னுடைய மறுகட்டளை வந்துவிடும் என்பதற்காக அல்லாஹ் சொல்வான், ரெண்டு பேரையும் மன்னித்து விட்டேன், சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்பதா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய பல நிகழ்ச்சிகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படி ஒரு கூட்டத்தினர் அவர்களுக்கு நன்மையும் சமமாக இருக்கும் பாவமும் சமமாக இருக்கும், எது என்று அவர்களுக்கு முடிவு இருக்காது. இவர்களை தங்க வைப்பதற்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில மிகப்பெரிய ஒரு மதில் சுவரை கட்டியிருப்பான், அதற்கு ஆராஃப் என்று பெயர். அந்த இடத்திலே அவர்களை தங்க வைப்பான். இன்று சிலர் என்ன எண்ணெய் கொண்டார்கள், ஆராஃப் என்ற மதில் சுவரானது எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சுவரை போன்று மொத்தமாக இருக்கும். சில பேர் இன்றைக்கு மார்க் அறிஞர்ல பலர் என்ன எண்ணிக்கொண்டார்கள் சொன்னா, சொர்க்கம் அப்படி இருக்கும், நரகம் இப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கு இடையில நம்ம வீட்டு தவற போல மொத்தமா ஆராஃப் என்பது இருக்கும் என்பதா? இல்லை சகோதரர்களே, இல்லை, அப்படி கிடையாது. சொர்க்கம் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், நரகம் எவ்வளவு பெரியது என்பதை விளங்கிக் கொண்டீர்கள். இந்த ரெண்டுத்துக்கும் இடையிலே இந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் இங்கு வராமல் நரகத்தினுடைய வேதனை சொர்க்கத்திற்குள் சென்று விடாமல் தடுப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சுவர் எவ்வளவு பெரிய சுவராக இருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். அவ்வளவு பெரிய ஆராஃப் என்ற அந்த சுவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருப்பார். அதிலே இப்படி நன்மையும் தீமையும் சமமானவர்களை அல்லாஹ் சில காலங்கள் அங்கே தங்க வைப்பான். இது குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னா, தீர்ப்பளிக்கப்பட்டு சொர்க்கவாசியில் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன்னார், முதலிலே சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை அழைப்பார்கள். ஓ குப்புசாமி, ஓ முனுசாமி, எல்லாரையும் கூப்பிடுவாங்க. என்னப்பா, அன்கத் வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, எங்களுக்கு எங்களுடைய இறைவன் வாக்கு கொடுத்ததை நாங்கள் உண்மையாக பெற்றுக்கொண்டோம், உங்க நீங்களும் அப்படி பெற்றுக்கொண்டீர்களா? அல்லாஹு அக்பர். இந்த துன்யாவில் இருக்கும் பொழுது எவ்வளவு கேலி கிண்டல், முஸ்லிம்களை பார்த்து எவ்வளவு பரிகாசங்கள், எவ்வளவு தமாசுகள். இந்த முஸ்லிம்கள் நாளை வறுமையிலே நரகவாசிகளை பரிகாசம் செய்வார். அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு சொல்வார்கள், அவர்களை அழைத்து எங்களுடைய இறைவன் எதையெல்லாம் எங்களுக்கு வாக்கு கொடுத்தானோ அதையெல்லாம் நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொண்டோம், உங்களுக்கு உங்களுடைய இறைவன் வாக்கு கொடுத்ததை நீங்கள் முழுமையாக பெற்றுக் கொண்டீர்களா? என்ன சொல்வார்கள், ஆம், சப்தங்கள் தாழ்ந்து வெளியும், காலு நம், நாங்களும் பெற்றுக்கொண்டோம். அப்பொழுது மாணவர் சொல்வார், அநியாயக்காரர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் நுழையாமல் தடுத்துக் கொண்டிருந்தீர்களே, இஸ்லாமிற்குள் மக்கள் வருவதை தடுத்துக் கொண்டிருந்தீர்களே, இந்த மார்க்கத்தில் குறையை தேடிக் கொண்டிருந்தீர்களே, மறுமையை மறுத்துக் கொண்டிருந்தீர்களே, உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும், தொலைந்து சாவுங்கள் நரகத்திலே என்பதாக மலக்குகள் சமிப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே ஒரு திரை இருக்கும், இந்த ஆராஃபிலே நிறுத்தப்பட்டவர்களுக்கு நரகவாசிகளையும் தெரியும், சொர்க்கவாசிகளையும் தெரியும். தங்களுடைய உறவினர்களில், தங்களுடைய நண்பர்களில் நரகத்திற்கு சென்றவர்களையும் அவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள், சொர்க்கத்திற்கு சென்றவர்களையும் அடையாளம் கண்டு கொள்வார்கள். முதல்ல சொர்க்கவாசியை பார்த்து சொல்வாங்க, சலாமுன அலைக்கும், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அவர்கள் ஆசை வைத்துக் கொண்டிருப்பார்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு, ஆனா அது வரைக்கும் அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அவர்களை சோதிப்பதற்காக, சொர்க்கத்தினுடைய அருமையை அவர்களுக்கு காட்டுவதற்காக, ஏன் இவர்கள் நன்மையை அதிகமாக செய்யவில்லை என்பதை உணர வைப்பதற்காக, நரகவாதிகளின் பக்கம் அவர்களுடைய பார்வைகள் திருப்பப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், காலு ரப்பனா லா தஜ்அல்னா மஅல் கௌமில் ظாலிமீன், யா அல்லாஹ், இந்த அநியாயக்கார மக்களுடனே எங்களை நீ சேர்த்து விடாதே, நரகத்திலே நீ எங்களை தள்ளி விடாதே என்பதாக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். ونادى أصحاب الأعراف رجالا يعرفونهم بسيماهم
நரகத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்களை அடையாளம் கண்டு அழைத்து சொல்லுவார்கள், மா அஃனா அன்கும் ஜமுஉக்கும், உங்களுடைய கூட்டம் எல்லாம் உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லையே, ஒமா குன்தும் தஸ்தக்பிரூன், நீங்கள் பெருமை எடுத்துக் கொண்டிருந்தீர்களே, செல்வத்தை கொண்டோ ஆட்சியை கொண்டோ வம்சத்தை கொண்டோ பரம்பரையை கொண்டோ இன்னும் எவற்றையெல்லாம் கொண்டு நீங்கள் பெருமை பேசிக் கொண்டிருந்தீர்களோ அவற்றில் எதுவும் உங்களுக்கு இங்கு எப்பலனையும் கொடுக்கவில்லையே என்பதாக சொல்லுவார்கள் இந்த ஆராஃபுடையவர்கள். அடுத்து கேட்பார்கள், இதோ இந்த சொர்க்கவாசிகளை பற்றித்தானே நீங்கள் கேவலமாக இழிவாக பேசினீர்கள், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்காது என்று இன்று பாருங்கள், உதுகுலுல் ஜன்னத்தல கௌஃபுன் அலைக்கும் வலா அன்தும் தஹ்சனூன், அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கூறினான், சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள், உங்களுக்கு கவலை இல்லை, உங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று அல்லாஹ் கூறி அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பினானே என்று இந்த ஆராஃபுடைய மக்கள் நரகவாசிகளை பார்த்து சொல்லுவார்கள். அடுத்து இந்த நரகத்துடைய மக்கள் சொர்க்கவாசிகளை பார்த்து அழைத்து சொல்வார்கள், வனாதா அஸ்ஹாபுல் நார் அஸ்ஹாபல் ஜன்னா அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸஃபகுமுல்லாஹ் காலூ இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன் الذين اتخذوا دينهم لهوا ولعبا وغرتهم الحياة الدنيا فاليوم ننساهم كما نسوا لقاء يومهم هذا وما كانوا بآياتنا يجحدون இந்த நரகத்துடைய மக்கள் சொர்க்கவாசிகளை அழைத்து சொல்வார்கள், ஓ சொர்க்கவாசிகளே, வனாத அஸ்ஹாபுல் நார் அஸ்ஹாபுல் ஜன்னா, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள், கொஞ்சம் எங்கள் மீது கருணை காட்டுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தண்ணீரை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உணவை எங்களுக்கு சற்று சுவைப்பதற்கு கொடுங்கள். அல்லாஹ்வுக்கு பார்த்தோம் நரகத்திலே எப்படிப்பட்ட உணவும் எப்படிப்பட்ட குடிபானமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதாக, அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு அண்ணா கொஞ்சம் சொர்க்கத்துடைய தண்ணீரை எங்களுக்கு ஊற்றுங்கள், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உணவுகளிலிருந்து கொஞ்சத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கள். சொர்க்கவாசிகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா, முடியாது முடியாது, அல்லாஹ் சொர்க்கத்துடைய உணவை சொர்க்கத்துடைய குடிவானத்தை காஃபிர்களாகிய உங்கள் மீது ஹராம் ஹர விலக்கிவிட்டான், தடுத்து விட்டான், நீங்கள் யார், இந்த மார்க்கத்தை கேவலமாக பேசியவர்கள், இந்த மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டவர்கள், உலக வாழ்க்கையிலே சிக்கி உலக இன்பத்திலே மூழ்கியவர்கள். அல்லாஹ்வுக்கு என்ன காரணத்தை சொல்லுகின்றார்கள் பாருங்கள், காஃபிர்கள் மீது இந்த சொர்க்கத்தினுடைய பானங்களை உணவுகளை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் அங்கே குறிப்பிட மறக்கவில்லை, அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான். காரணம் என்ன தெரியுமா, அல்லாஹ்விடத்திலே தன்மைகளை கொண்டுதான் முடிவு, பெயர்களை கொண்டு முடிவு கிடையாது, என்ன தன்மை இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் அல்லாஹுவின் புறத்திலிருந்து செயல்பாடு இருக்கும், பெயர் வைத்துக் கொண்டதால் சொர்க்கம் கிடைத்து விடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே முனாஃபிக் நயவஞ்சகர்கள் அவர்களுடைய தலைவன் யாரு தெரியுமா, அப்துல்லாஹ், முனாஃபிக்குகளுடைய தலைவனுடைய பெயர் என்ன, அப்துல்லாஹ், அந்த அப்துல்லாஹ் என்ற பெயர் அவனுக்கு ஏதாவது பாதுகாப்பை கொடுக்க முடியுமா, நிச்சயமாக கொடுக்க முடியாது, அல்லாஹ்விடத்தில் பெயர்களை கொண்டு ஈடற்றம் கிடையாது, தன்மைகளை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் ஈடற்றம். அல்லாஹு தஆலா காஃபிர்கள் என்று சொன்னார், அவர்களிடத்தில் இருந்த தன்மை என்ன, பாவம் என்ன, என்ன குற்றம், அதை சொல்லுகின்றான், அல்லதீன தஹதூ தீனஹும் லஹுவன் வலஇபா, இந்த மார்க்கத்தை வீணாக விளையாட்டாக அவர்கள் பார்த்தார்கள், வகர்ரதுஹுல் ஹயாத்து துன்யா, உலக இன்பத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ், யார் ஒருவர் இந்த உலகத்தையே நோக்கமாக கொண்டு வாழ்கிறாரோ, அமல்களை சேகரிக்க வேண்டும், நன்மைகளை செய்ய வேண்டும், மறுமை, இந்த நோக்கங்கள் எல்லாம் அவருக்கு கிடையாது, சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும், செல்வத்தை சேர்க்க வேண்டும், இவர்கள் எல்லாம் இந்த வசனத்திற்குள் அடங்குவார்கள். அல்லாஹு தஆலா சூரா பனி இஸ்ரவேலில் சொல்லும் பொழுது, மன்கான யுரீதுல் ஹயாத்தத் துன்யா வஸீனதஹா நுஃபி இலைஹிம் அஅமாலஹும் ஃபிஹா வஹும் ஃபிஹா லா யுஃப்லஹூன், யார் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தை நாம் கொடுப்போம், குறைவு செய்ய மாட்டோம், ஆனால் மறுமையிலே அவர்கள் எங்கு செல்வார்கள், நரகத்திற்கு செல்வார்கள். மன் அராதல் ஆஜிலா அஜ்ஜல்னா லஹு ஃபிஹா மானஷா லிமன் நுரீத் ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا, யார் துன்யாவுடைய அற்ப அவசர கால வாழ்க்கையை மட்டும் தேடுகின்றார்களோ, அதை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழ்கின்றார்களோ, அவர்களுக்கு நாம் நாடியதை கொடுப்போம். நாம் நாடியதான் கிடைக்கும், அதற்கு மேல ஒன்றும் கிடைக்காது. ஆனால் சும்மா ஜஅல்னா லஹு ஜஹன்னம யஸ்லாஹா மத்மூமதுஹுரா, நாளை மறுமையிலே அவர்கள் கேவலப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா சொல்வான், இந்த இந்த உரையாடல் நடந்து முடிந்ததற்கு பிறகு நரகவாசிகள் சொர்க்கவாசிகளிடத்திலே உணவையும் குடிப்பையும் கேட்டு சொர்க்கவாசிகள் இந்த பதிலை சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ் பேசுவான். யார் பேசுவான் இப்போது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். காபிர்களே, நீங்கள் எப்படி நம்மை சந்திக்க வேண்டிய இந்த நாளை மறந்தீர்களோ அப்படியே நாமும் உங்களை இன்றைய நாளையில் மறந்து விடுவோம். ஃபல்யௌம நன்ஸாஹும் கமா நஸூ லிகா யௌமிஹிம் ஹாதா, நீங்கள் எங்களை என்னை மறந்தது போன்று நாங்களும் இன்று உங்களை மறந்து விடுவோம். என்னுடைய அத்தாட்சிகளை நீங்கள் மறுத்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா, என்னுடைய வசனங்களை நீங்கள் புறக்கணித்தீர்கள் அல்லவா, உங்களை இன்றைய தினத்திலே நாம் மறந்து விடுவோம். அதாவது கருணையிலே உங்களுக்கு எந்த இடமும் இருக்காது, என்னுடைய அன்பிலே உங்களுக்கு எந்த இடமும் இருக்காது. இஃசவு ஃபீஹா வலா துக்கல்லிமுன், கேவலப்படுங்கள், இந்த நரகத்திலே என்னிடத்திலே பேசாதீர்கள் என்பதாக அல்லாஹ் அவர்களை தள்ளிவிடுவார். அன்பிற்குரியவர்களே, பல விஷயங்களை நாம் பார்த்தோம். நரகத்திலே செல்ல, நரகத்திலே ஒரு மனிதனை தள்ளக்கூடிய அமல்களிலே சில முக்கியமான விஷயங்களை குர்ஆனுடைய சூரா முத்தஸ்ஸிருடைய அத்தியாயத்திலிருந்தும் சூரத்துல் ஆராஃபிலிருந்தும் நாம் பார்த்தோம். அடுத்து இன்னும் பல பாவங்கள், அந்த பெரு அந்த பல பாவங்களிலே மிக மிக முக்கியமான ஒன்று அஷ்ருக், இணை வைத்தல், குஃபுர், அல்லாஹுவை நிராகரித்தல். இன்று மக்கள் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள்? இணை வைத்தல் என்றால் இறைவனை நிராகரித்தல் என்று சொன்னால் இந்துவாக வாழ்வது, நசராணி கிறிஸ்துவர்களாக வாழ்வது, யூதர்களாக வாழ்வது, அல்லது மஜூசிகளாக வாழ்வது, இதைத்தான் இறைவனுக்கு இணை வைத்தல் அல்லது இறைவனை நிராகரித்தல் என்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். நம்மிலே முஸ்லிம்களுக்கு இணை வைத்தல் என்பதனுடைய சரியான விளக்கமே அர்த்தமே தெரியாமல் இருக்கிறது. சிலைகளை கும்பிடுவதை இணை வைத்தல் என்பதாக நம்புகின்றார்கள். ஆனால் அதே சமயத்திலே நல்லோர்கள் அடங்கி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முன்னோர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அடக்கத்தலங்களுக்கு சென்று அங்கு சஜிதா செய்வதையோ, அங்கு தவாப் அதை சுற்றி வருவதையோ, அதை தொட்டு முத்தமிடுவதையோ, அங்கு போர்வை போர்த்துவதையோ, அல்லது அங்கே தங்கி அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்ப்பதையோ, அல்லது அவர்களின் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்புவதையோ, அல்லது அவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்தால் அல்லாஹ் துவாக்களை ஏற்றுக்கொள்வான் என்று நம்புவதையோ அவர்கள் ஷிர்க்காக எண்ணுவது கிடையாது. அவர்கள் என்ன எண்ணுகின்றார்கள்? ஒரு கோயில போய் சாமி கும்பிடுங்கள் என்று சொன்னால் அது ஷிர்காயிட்டு என்று அதை உணர்கின்றார்கள், அதை ஷிர்க் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஷிர்க்கினுடைய இன்னும் பல வடிவங்களாகிய, இன்னும் பல வழிகளாகிய இவற்றை எல்லாம் அவர்கள் ஷிர்க் என்று அறியாமல் இருக்கிறார்கள். எப்படி ஒரு சிலையை வணங்குவது ஷிர்க்கோ, ஒரு சிலைக்கு பூஜை போடுவது ஷிர்க்கோ, ஒரு சிலையிடத்திலே சென்று பிரார்த்தனை கேட்பது ஷிர்க்கோ, அது போன்றுதான் ஒரு கபிரிடத்திலே சென்று நல்லோர்களோ பெரியோர்களோ முன்னோர்களோ அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடக்கத்தலங்களுக்கு சென்று அவர்களிடத்தில் நேரடியாக பிரார்த்தனை செய்வதும் ஷிர்க்கு. அல்லது அவர்கள் மூலமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொல்லுவதும் ஷிர்க்கு. அவர்களுக்கு அவர்களிடத்திலே நேர்த்தி செய்து தங்களுடைய லாப நஷ்டங்களை தேடுவது அதுவும் ஷிர்க். அங்கே சென்று ஏத்திக்காக இருப்பது, அங்கே சென்று இரவு தங்கினால் நம்முடைய நோய்கள் எல்லாம் ஓடிவிடும், நமக்கு சுகம் கிடைத்துவிடும், நம்முடைய பிரச்சனைகள் நீங்கிவிடும் என்று நம்பிக்கை கொள்வது ஷிர்க். கபர்களுக்கு சென்று போர்வை போர்த்துவது ஷிர்க். கபர்களிடத்திலே சென்று அங்கே சுற்றி வலம் வருவது ஷிர்க். அங்கே சஜிதா செய்வது ஷிர்க். அங்கே சென்று அதனுடைய சுவர்களை தொட்டு தடவி அதன் மூலமாக பரக்கத்தை பெறுகிறோம் என்று நம்புவது ஷிர்க். இப்படி ஷிர்க்கினுடைய வகைகளும் வழிகளும் ஏராளமாக இருக்கின்றன. மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு ஷிர்க்கினுடைய வாசலை விவரித்து சொன்னார்கள் என்று சொன்னால், ஒரு முறை ஒரு மனிதர் கிராமத்திலிருந்து வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்களும் அல்லாஹும் நீங்களும் நாடினால் என்னுடைய காரியம் நிறைவேறிவிடும் என்று சொன்னார். என்ன சொன்னார்? அல்லாஹும் நீங்களும் நாடினால். இன்றைக்கு நம்மள பலர் இந்த அல்லாஹும் நாடினால் என்ற வார்த்தையை கூட சொல்வது கிடையாது. நீங்க நினைச்சா எங்க காரியத்தை செஞ்சு கொடுத்துருவீங்க, நீங்க மனசு வச்சா எங்க காரியத்தை செஞ்சு கொடுத்துருவீங்க, நீங்க மனசு வச்சா எங்களுக்கு இது ஆகி போயிடும், நீங்க மனசு வச்சா எங்களுக்கு இந்த உதவி கிடைச்சி போயிடும், நீங்க மனசு வச்சா எங்களுக்கு இந்த வேலை ஆகி போயிடும். அல்லாஹ் அக்பர். அந்த அராபி என்ன சொன்னார், அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் என்னுடைய இந்த காரியம் நடந்துவிடும் என்று சொன்னார். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில், என்னை அல்லாஹ்விற்கு சமமாக நீ ஆக்கிவிட்டாயா, சொன்னார்கள் என்னை நீ அல்லாஹ்விற்கு சமமாக ஆக்கிவிட்டாயா, இணை வைத்தலுக்கு சமமாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதாகாஹினன், யார் ஒருவன் ஜோசியம் பார்ப்பவனிடத்திலே சென்று குறி கேட்டானோ, அவன் சொல்வதை நம்பினானோ, முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை மறந்து விட்டான். இன்றைக்கு பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், வீடு கட்டுவதாக இருந்தால் பஞ்சாங்கம் பார்க்கிறார்கள், காபிர்களை போன்று வாஸ்து பார்க்கிறார்கள், என்ன நிறத்திலே பெயிண்ட் அடிப்பது, எந்த பக்கமாக வாசல் வைப்பது, அடுப்பாகரை எந்த பக்கத்திலே வைப்பது, பெட்ரூம் எந்த பக்கத்திலே அமைப்பது. அன்பிற்குரியவர்களே, காபிர்கள் முஷ்ரிக்குகளை இந்துக்களை பற்றி நான் பேசவில்லை, முஸ்லிம்களிலே பல செல்வந்தர்கள் இன்னும் எந்த அளவுக்கு தெரியுமா, அவர்கள் தங்களுடைய சமஸ்கிருத பாஷையிலே பஞ்சாங்கத்தை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய முஸ்லிம்களிலே பலர் ஃபால் கிதாப் அரபியில இருந்து விட்டால் ஷிர்க் ஷிர்காக ஆகாத ஃபால் கிதாப் என்ற பெயரிலே பஞ்சாங்கம் பார்க்கிறார், என்ன நட்சத்திரம், என்ன பெயருக்கு என்ன நம்பர், இப்படி எல்லாம் பார்க்கிறார். இவை அனைத்தும் ஷிர்கான செயல்கள், இவை அனைத்தும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயல்கள். இன்னும் சிலரை நீங்கள் பார்க்கலாம், தாயத்துகள் அணிந்து கொள்வார்கள், தகடுகளை தொங்க விட்டுக் கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் தாயத்துகளை தொங்க விட்டுக் கொள்கிறானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே 10 பேர் வருகிறார்கள், எத்தனை பேர், 10 பேர் வருகிறார்கள், பையத்து செய்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரே உங்களுக்கு நாங்கள் பையத்து செய்து கொடுக்கிறோம், ஷஹாதாவின் மீது, தொழுகை நிலைநிறுத்துவதின் மீது, ஜகாத்தின் மீது, எல்லாரிடத்திலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து வாங்கிக் கொள்கிறார்கள், ஒவ்வொருத்தரிடத்திலிருந்தும் பையத்து வாங்க, கடைசியில் ஒருவர் மிஞ்சினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை இழுத்துக் கொள்கிறார்கள், அவர் கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே ஏன் இடத்திலே நீங்கள் பையத்து வாங்கவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கையிலே பார், முடிச்சு போடப்பட்ட கவர் இருக்கிற கயிறு இருக்கிறது என்பதாக, அதை நீ வெட்டாத வரை, அதை நீ அறுத்து தூக்கி எறியாத வரை உன்னிடத்திலே பையத்து செய்ய மாட்டேன். அவர் அந்த கயிற்றை அறுத்து தூக்கி எறிகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து வாங்குகின்றார்கள். யோசித்து பாருங்கள், இன்று நம்முடைய முஸ்லிம்களிலே இங்கு நிலைமை எப்படி இருக்கோ தெரியவில்லை, நம்முடைய ஊரிலே பார்த்தால் பள்ளி வாசலிலே 100 பேர் தொழுதார்கள் என்று சொன்னால், பெரியவர்கள் சிறுவர்கள் வாலிபர்கள் என்று, அதுல 1, 2, 3 பேரை தவிர 97 பேரிடத்துல ஒன்னு கழுத்துல கயிறு இருக்கும், அல்லது கையில கயிறு இருக்கும், அல்லது இடுப்பை தொட்டு பார்த்தா இடுப்புல கயிறு இருக்கும், கழுத்திலையும் இல்ல கையிலையுமே இல்லன்னு சொல்லி இடுப்புல தடவி பாத்தீங்கன்னா நிச்சயமாக கயிறு இருக்கும். அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட பயங்கரமான ஷிர்க் இணை வைக்கக்கூடிய செயல்பாடு. பல பேர்களுடைய அந்த தாயத்துகளை அவிழ்த்தும் போது, அதை வெட்டி விடும் பொழுது அவர்களுக்கு விளக்கம் சொல்லி அதை எடுத்து அதை தொடர்ந்து நீங்க படிச்சு பாருங்கன்னு சொன்னா, அன்பிற்குரியவர்களே, பல தாயத்துகளிலே நேரடியாக ஷிர்கான வாக்கியங்கள், நேரடியாக ஷிர்கான வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஹாஜா முஹினுதீன் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், அப்துல் காதர் ஜீலானி எங்களுக்கு உதவி செய்யுங்கள், ஏர்வாடி இப்ராஹிம் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அரபியில எழுதப்பட்டிருக்கிறது. மக்கள் என்ன எண்ணுகின்றார்கள், அரபியில எழுதப்பட்டிருந்தால் எல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் என்பதாக நம்புகின்றார்கள். அல்லது மலக்குமார்களுடைய பெயர்கள், ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில், இப்படி மலக்குமார்களுடைய பெயரை கொண்டு, அல்லது ஷியாக்களுடைய கொள்கையை போன்று அலியுடைய பெயரை சொல்லி, ஹசன் ஹுசைன் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய பெயரை சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது கட்டங்கள் இடப்பட்டு நம்பர்களை இடப்பட்டு அதன் மூலமாக அங்கே அவர்கள் வசீலா தேடுகின்றார்கள். இப்படி எல்லா வகையான இந்த தாயத்துகளும் இருக்கின்றனவே ஷிர்காக இருக்கும். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. ஒரு முறை சிங்கப்பூரிலே பாடங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு 10 வயசு பையன் ஒருத்தர், அந்த பையனை கூப்பிட்டு கழுத்துல பார்த்தா தாயத்து, பெரிய தாயத்து. அந்த பையனுக்கு விவரமா சொல்றோம், விளக்கமா சொல்றோம், அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான், பயம், வீட்டுல அத்தா போனா வீட்டுல அத்தா அம்மா உதப்பாங்களேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாக்கிறோம், ஹதீஸ் சொல்லியாச்சு, விஷயத்த சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்க. கடைசியில ஒரு ஷர்த்து ஒண்ணு போட்டோம், என்ன ஷர்த்து தெரியுமா, சரி இந்த தாயத்தை அப்படியே துறப்போம், அதுல என்ன இருக்குன்னு பாரு, பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே மூடி வச்சுக்க, உங்க அம்மாட்ட கொண்டு போய் பேசிக்கன்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா, அதுக்கப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் போய் உங்க அம்மா அத்தா கிட்ட சொல்லு, இந்த தாயத்துல என்ன இருக்குன்னு முதல்ல திறந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பிற்குரியவர்களே, நம்புங்கள், கஷ்டப்பட்ட அந்த தாயத்தினுடைய மூடிய திறந்து பார்த்தா அதுல ஒரு பழைய நியூஸ் பேப்பர், சிரிக்கிறதுக்கு சொல்லலஜி, என்ன இருக்குது, பழைய நியூஸ் பேப்பர்,
சரி அந்த நியூஸ் பேப்பரை மொத்தமா அதுக்குள்ளார ஏதாவது மறைச்சிக்கிறச்சு வச்சிருக்காங்களா, சின்ன பேப்பர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு மொத்தமா திறந்து பார்த்தா வெறும் நியூஸ் பேப்பர் தான். அந்த நியூஸ் பேப்பரை இப்படி பரட்டி பார்த்துட்டு இப்படி திருப்பி பாக்குறோம், தமிழ்நாட்டில் வெளிவந்த தினத்தந்தி நியூஸ் பேப்பருடைய ஒரு பகுதி, அதுவும் அந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்துக்கள் விளம்பரம் கொடுக்கும் பொழுது அந்த கணேஷுடைய லோகோவை போட்டு விளம்பரம் கொடுப்பாங்க தங்களுடைய கடைகளுக்கு. சில பேரை பாத்தீங்கன்னா விசிட்டிங் கார்டுலையும் சரி, தங்களுடைய காலண்டர்கள் மற்றதெல்லாம் அந்த கணேஷுடைய லோகோ ஒன்று இருக்கும், அதையும் போட்டு விளம்பரம் கொடுப்பாங்க. அந்த கணேஷுடைய நல்ல தெளிவாக தெரியக்கூடிய உருவம் பதிக்கப்பட்ட லோகோவுடைய விளம்பரத்தோட ஒரு விளம்பரம் இருக்குது, அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் நம்ம முஸ்லீம் மாணவருடைய கழுத்தை தொங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க தெரியுமா, மெட்ராஸ்ல காசி செட்டு தெரு ஒரு தெரு இருக்குது, அங்க போனீங்கன்னா கிலோ கணக்கில் தாய்த்து வாங்கிட்டு வரணும், ஒன்னும் செய்ய வேண்டியது இல்லை, கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்து பெரிய வியாபாரம் பார்த்துட்டு போயிடறாங்க. மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, நாங்க இரவு பகலா உங்களுக்கு குரானை ஓதி கொடுத்து நாங்கள் உங்களுக்கு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் சொல்லிட்டு, ஆனா என்ன கடை தெருவில் கிலோ கணக்கில் வாங்கிட்டு, அதுல ஒன்றுதான் இது பாருங்க. அந்த பையன் பார்த்துட்டு அப்படியே துணிஞ்சு போயிட்டான், அதற்கப்புறமா வீட்டுல கொண்டு போய் தூக்கி எறிஞ்சாச்சு. இப்ப எதற்கு சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இப்படி இந்த தாயத்துகளை அணிவது இதுவும் ஷிர்கான செயல். மக்களுக்கு ஷிர்க் என்றால் என்னவென்று தெரியவில்லை, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறத ஷிர்க் என்று எண்ணுகின்றார்களே தவிர இப்படிப்பட்ட ஷிர்க்குகளை எல்லாம் இவர்கள் ஷிர்க் என்று அறிந்து கொள்வது கிடையாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அபூபக்கர் இணை வைக்கும் செயலை நீ பயந்து கொள் என்பதாக. அல்லாஹ் அக்பர், யாருக்கு யாருக்கு யார் எச்சரிக்கை செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாலும் யாருடைய ஈமான் முழுமையானதோ அபூபக்கர் அவர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள், அபூபக்கர் நீ இணை வைக்கும் செயலை பயந்து கொள் என்பதாக. அல்லாவின் தூதரே நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே கேள், யா அல்லாஹ் அறிந்த நிலையிலே நான் இணை வைப்பதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், அறியாமல் நிகழக்கூடிய தவறுகளுக்கு உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு செய்த எச்சரிக்கை மட்டுமல்ல, அல்லாஹ் நபிமார்களுக்கு செஞ்ச எச்சரிக்கை, அல்லாஹ் நபிமார்களுடைய தலைவர் அவர்களுக்கு செஞ்ச எச்சரிக்கை. அல்லாஹ் சொல்கின்றான், நபியே உங்களுக்கு வஹியின் மூலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு முன் சென்ற இறை தூதர்களுக்கு வஹியின் மூலமாக அறிவிப்பு செய்யப்பட்டு விட்டது. என்ன தெரியுமா, லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும், நீங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவீர்கள். لا تجعل مع الله إلها آخر فتلقى في جهنم ملوما مدحورا. நபியே அல்லாஹ்வுடன் வேறொருவரை இணை வைத்து விடாதீர்கள், அப்படி இணை வைத்தால் நரக நெருப்பிலே கேவலப்படுத்தப்பட்டு நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள். அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரிய ஒரு நரகத்திலே ஒரு மனிதனை தள்ளக்கூடிய மிக மிக பெரிய பாவம் என்ன, அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான், இணை வைக்கும் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எல்லா விதமான பாவங்களை விட்டும் இணை வைத்தலை விட்டும் இறை நிராகரிப்பை விட்டு பாதுகாப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் بإحسان إلى يوم الدين. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على حبيب رب العالمين أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين كذبوا بآياتنا واستكبروا عنها أولئك أصحاب النار هم فيها خالدون. وقال عز من قائل فاليوم تجزون عذاب الهون بما كنتم تستكبرون في الأرض بغير الحق. وقال تعالى فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى. أنبي الكرياء الله من الذي أهله தொடர்ந்து நரகத்தை பற்றியும்
அந்த நரகத்தில் மனிதர்களை தள்ளும் பாவங்களை பற்றியும் நாம் கேட்டு வருகின்றோம். கேட்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். எந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் கேட்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதுதான் இந்த மார்க்கத்தை நாம் மதிப்பதாகும். அல்லாஹுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை பேணுவார்கள், அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹுவை யார் மதிக்கவில்லையோ, அல்லாஹுவிற்கு யார் கண்ணியம் செலுத்த வேண்டிய முறையில் கண்ணியம் செலுத்தவில்லையோ அவர்கள்தான் அல்லாஹுடைய கடமைகளை பாழ்படுத்துவார்கள், அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தின் இந்த நிகழ்ச்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டு நாம் ஆரம்பம் செய்வோம். சஹீஹுல் புகாரியில் 7047வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு தங்களது கனவை பற்றி சொல்லுகின்றார்கள். كان رسول الله صلى الله عليه وسلم يكثر ان يقول لاصحابه هل راى احد منكم رؤيا قال فيقص عليه من شاء الله ان يقص وانه قال لنا ذات غداه اللهுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை பார்த்து கேட்பார்கள், உங்களில் யாராவது இன்று ஏதாவது கனவு பார்த்திருக்கின்றாரா என்று. தங்களுடைய தோழர்களில் யாராவது கனவு பார்த்திருந்தால் அந்த கனவுக்குரிய விளக்கங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படி தோழர்களில் யாரும் கனவு பார்த்திருக்கவில்லை என்றால் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது அன்றைய இரவு கனவு கண்டிருந்தால் அந்த கனவை கூறி அதற்குண்டான விளக்கங்களை சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களை, இந்த இடத்திலே நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். கனவு என்று பார்க்கும் பொழுது இதற்கு மார்க்கத்திலே மிகப்பெரிய சட்டங்களும் மிகப்பெரிய கடமைகளும் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தஹல்லம பிஹுல்மின் குல்லிஃப யௌமல் கியாமா சிலர் இன்று நாம் பார்க்கிறோம், தாங்கள் காணாததை கண்டதாக பகலிலே சொல்லுவார்கள். அவர்கள் அப்படி ஒரு கனவை பார்த்திருக்கவே மாட்டார்கள், தாங்கள் கனவிலே இப்படி இப்படி பார்த்ததாக சொல்லுவார்கள். பெரும்பாலும் இந்த தரீக்காக்களிலே இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற வழமை அவர்களிடத்தில் இருப்பதை பார்க்கலாம். தங்களுடைய தவறான கொள்கைகளை பரப்புவதற்கு, தங்களுடைய தீய கொள்கைகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சாதனம் என்னவென்றால் இந்த கனவுதான். நான் அப்படி பார்த்தேன், இந்த அவுலியாயினுடைய கனவிலே வந்து இப்படி சொன்னார், இந்த பெரியவர்களிடத்திலே வந்து இப்படி கனவிலே சொன்னார் என்பதாக கூறி மக்களுக்கு மத்தியிலே புதிய ஷரியத்தை அவர்கள் ஏற்படுத்த முயற்சிப்பார்கள். அது போன்ற ஏமாற்று வலைகளிலே நாம் சிக்கிவிடக்கூடாது. கனவு, ஒருவர் நல்ல கனவை பார்த்தால் அந்த கனவு அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே உண்டானது, அவர் தான் விரும்பியவரிடத்திலே அந்த கனவை சொல்லலாம். ஒரு தீய கனவை பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை அவர் யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடிவிட்டு அவர் அமைதியாக இருந்துவிடட்டும், அந்த கனவை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். ஏதாவது அவருக்கு மன விருப்பமான, மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய கனவுகளை பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அவர் விருப்பப்பட்டவர்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லாமல் இருந்துவிடலாம். இன்று சிலர் என்ன செய்கிறார்கள், தாங்கள் பார்க்காததை எல்லாம் பார்த்ததாக சொல்லுகின்றார்களே, இவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். யார் ஒருவர் தான் இரவிலே தான் கனவிலே பார்க்காத ஒன்றை கனவிலே பார்த்ததாக சொல்லுகின்றாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். எப்படி ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் அவர்களுக்குண்டான தண்டனை வித்தியாசப்படுகின்றதோ அதுபோன்று இவருக்குரிய தண்டனை மிக வித்தியாசமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே அவருக்கு ரெண்டு கோதுமைகளை தந்து விடுவார், கொடுத்து இந்த ரெண்டு கோதுமைகளையும் முடிச்சு போட்டு கட்டு என்பதாக அல்லாஹ் அவருக்கு வேதனை கொடுப்பார். எப்படி போட முடியும் சொல்லுங்கள், ரெண்டு கோதுமையை முடிச்சு போட்டு கட்டுங்கள் என்றால் எப்படி போட முடியும், எப்படிப்பட்ட வேதனையா இருக்கும். இந்த மாதிரி வேதனை யாருக்கு? யார் தான் பார்க்காததை கனவிலே பார்த்ததாக பகலிலே சொல்லுகின்றார்களோ, மக்களுக்கு மத்தியிலே பரப்புகின்றார்களோ, அவர்களுக்கு இத்தகைய வேதனை. இன்னும் பலர் இருக்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தோம், இந்த உருவத்திலே வந்தார்கள், அப்படி வந்தார்கள் என்பதெல்லாம் சொல்லுவார்கள். யார் ஒருவர் ஒரு நல்ல கனவை பார்த்தால், நல்லவர்களை கனவிலே பார்த்தால், அதை கொண்டு அவருக்கு தான் அந்த பலனை தவிர, அந்த கனவை மக்களிடத்திலே சொல்லி தன்னை ஒரு பெரிய அந்தஸ்துள்ளவராக, ஒரு பெரிய அவுளியாவாக ஆக்கிக் கொள்வதற்கு பல முயற்சி செய்கின்றார்கள். இப்படி செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. சம்பவத்திற்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களிடத்திலே கேட்பார்கள், யாராவது கனவு பார்த்தீர்களா என்று. தோழர்கள் கனவு பார்த்திருந்தால் அந்த கனவை சொல்லுவார்கள், அதற்கு விளக்கம் சொல்வார்கள். இல்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கனவு பார்த்திருந்தால் அந்த கனவை கூறி அதற்குண்டான விளக்கத்தையும் கூறுவார்கள். இப்படி ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களிடத்திலே கேட்டுவிட்டு, தோழர்களில் யாரும் கனவை கூறாததால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு ஒரு கனவு பார்த்திருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கனவுக்கு விளக்கம் கூற ஆரம்பித்தார்கள். கனவை கூறி அந்த கனவுக்கு உண்டான விளக்கத்தை கூற ஆரம்பித்தார்கள். இந்த கனவுடைய நிகழ்ச்சியை கொண்டு நாம் ஆரம்பிப்பதற்கு காரணம் என்னவென்றால், இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகத்தை பற்றி உண்டான சில காட்சிகளை காட்டுகின்றான். நரகத்திலே வேதனை செய்யப்படக்கூடிய சிலரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டிக் கொடுக்கின்றான். அவர்கள் எந்த பாவங்களின் காரணமாக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியை கூறி நாம் இன்றைய இந்த சம்பவத்தை கூறி இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலே இரண்டு பேர் வந்தார்கள், கூறினார்கள் எங்களுடனே நீங்கள் புறப்படுங்கள், வாருங்கள். நான் அவர்களுடனே புறப்பட்டேன். சொல்லுகின்றார்கள் கனவிலே பார்த்த நிகழ்ச்சியில், இந்த இரண்டு பேரும் என்னை அழைத்து சென்ற போது நான் ஒருவரை பார்த்தேன், அவர் படுத்திருக்கின்றார். அவருடைய தலைக்கு அருகிலே ஒருவர் ஒரு பெரிய பாறையை சுமந்து கொண்டு நிற்கிறார். இந்த பாறையை சுமந்து இருக்கக்கூடிய மனிதர் அவருடைய தலையிலே வேகமாக அந்த பாறையை வீசுகின்றார். அவருடைய தலை சுக்குநூறாக ஒளிந்து விடுகிறது, நொறுங்கி விடுகிறது, அந்த பாறை தூரமாக ஓடிவிடுகிறது. மீண்டும் இந்த மனிதர், மீண்டும் இந்த பாறையை வைத்துக் கொண்டிருந்தவர் ஓடி சென்று அந்த பாறையை எடுத்து வருகின்றார். அதற்குள் இவருடைய தலை முன்பை போலவே சரியாக ஆகிவிடுகின்றது. மீண்டும் அவர் அந்த பாறையை வேகமாக அவருடைய தலையிலே போட்டு நொறுக்குகின்றார். அந்த தலை சுக்குநூறாக உடைகின்றது. அந்த பாறை ஓடி தூரத்திலே ஓடி விழுகிறது. மீண்டும் சென்று அந்த பாறையை எடுத்து வருகின்றார். இப்படி வேதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கேட்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ் மா ஹாதானி, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக தூய்மையவன், சுப்ஹானல்லாஹ், இவர்கள் யார், இந்த ரெண்டு பேர் யார், என்ன நிலைமை, இவர் ஏன் இப்படி இவரை வேதனை செய்து கொண்டிருக்கிறார். காலாலி இன்தலி, அந்த வந்த இருவரும் கூறினார்கள், நீங்கள் புறப்படுங்கள், புறப்படுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்புக்கு ஏற்ப அங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றார்கள். ஒரு மனிதர் قال وربما قال أبو رجاء فيشق قال ثم يتحول إلى الجانب الآخر فيفعل به مثل ما فعل بالجانب الأول فما يفرغ من ذلك الجانب حتى يصح ذلك الجانب كما كان ثم يعود عليه فيفعل مثل ما فعل المرة الأولى قال قلت سبحان الله ما هذا لي ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவருடைய அழைப்புக்கு ஏற்ப அவர்களுடன் புறப்பட்டு செல்கின்றார்கள். அங்கே பார்த்தால் ஒருவர் மண்ணார்ந்து படுத்திருக்கின்றார், முஸ்தல்கின் ஆலா சஃபா. அவருக்கு அருகிலே ஒருவர் இரும்பு கொக்கியை கையிலே ஏந்திக் கொண்டு நிற்கிறார். கல்லூர் என்று சொன்னால் கறிக்கடைகளிலே மாமிசத்தை தொங்க விடுவதற்காக இருக்கக்கூடிய அந்த கொக்கிக்கு கல்லூர் என்று சொல்வார்கள். மிக ஆழமாக பதிந்து கொள்ளக்கூடியது, தொங்க விடப்படக்கூடிய அந்த கறிகளிலே இந்த கல்லூவை கொண்டு, இந்த கொக்கியை கொண்டு அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த படுத்திருக்கக்கூடியவருடைய முகத்தினுடைய ஒரு பக்கத்திலே, அவருடைய அதாவது வாயினுடைய ஒரு பக்கத்திலே அந்த கொக்கியை மாட்டி அவருடைய இந்த காது வரை உள்ள தாடை வரை அந்த கொக்கியை இழுக்கின்றார். ஏற்கனவே நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம், நரகவாதிகளுடைய உடம்புகள், அவர்களுடைய தோற்றங்கள் எப்படி கடுமையாக இருக்கும் என்று, எந்த அளவிற்கு கடுமையாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த வாயிலிருந்து இந்த தாடை வரை காது வரை உள்ள பகுதிகள் அப்படியே கிழிந்து விடுகின்றன. அதற்கு பிறகு அந்த கொக்கியை அவருடைய மூக்குத்துவாரத்தில் போட்டு கிழிக்கின்றார். அவருடைய தலைவரை உள்ள மற்ற பகுதிகள் கிழிகின்றன. மீண்டும் அவருடைய கண்ணுக்குள் அந்த கொக்கியை மாற்றி கீழ்ப்பக்கமாக இருக்கின்றார். இப்படி முகத்தினுடைய ஒரு பக்கத்திலே வாயிலிருந்து ஒரு பக்கமாக கிழிக்கின்றார், மூக்கிலிருந்து ஒரு பக்கமாக கிழிக்கின்றார், கண்ணிலிருந்து ஒரு பக்கமாக கிழிக்கின்றார். இப்படி கிழித்து முகத்தினுடைய ஒரு பகுதியை நாசமாக்கி விடுகின்றார். முகத்தினுடைய ஒரு பகுதியை நாசமாக்கியதற்கு பிறகு அடுத்த பகுதிக்கு செல்லுகின்றார். அடுத்த பகுதி இது போன்றே வாயினுடைய ஒரு பக்கத்திலே அந்த கல்லு அந்த கொக்கியை நுழைத்து கிழிக்கின்றார், மூக்கு துவாரத்திலே நுழைத்து கிழிக்கின்றார், கண்ணிலே நுழைத்து கிழிக்கின்றார். இந்த பக்கத்தை கிழித்து விட்டு அடுத்த பக்கத்திற்கு வருவதற்குள் அந்த பக்கம் சரியாகி விடுகின்றது. முன்பு இருந்ததை போன்று அது அதே நிலைமைக்கு வந்து விடுகின்றது. மீண்டும் அந்த பக்கம் இது போன்று வேதனை செய்கிறார். அடுத்து இந்த பக்கம் இடது பக்கம் வரும் பொழுது முன்பு இருந்ததை போன்று அந்த பக்கம் சரியாகி விடுகின்றது, இந்த பக்கம் இவ்வாறு செய்கிறார். இப்படி மாற்றி மாற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய முகத்தை கோணப்படுத்துகின்றார். வாயிலிருந்து தாடை வரை, மூக்கிலிருந்து தாடை வரை, கண்ணிலிருந்து தாடை வரை என்று அவருடைய முகத்தை இரண்டு பக்கங்களும் மாறி மாறி அவர் கோரப்படுத்துகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்ததற்கு பின்பு பயந்து கேட்கின்றார்கள், மாஹாதானி, இந்த இருவரும் யார்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், இப்படிப்பட்ட வேதனை யார் யாருக்கு செய்யப்படுகின்றது? அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த வந்த இருவரும் சொல்லுகின்றார்கள், காலாலி இன்தலத் இன்தலத், புறப்படுங்கள் புறப்படுங்கள், பன் தலத்னா, நாங்கள் புறப்பட்டோம், ஃபஅதைனா அலா மிஸ்லி தன்னூர், قال فأحسب أنه كان يقول فإذا فيه لغط وأصوات قال فاطلعنا فيه فإذا فيه رجال ونساء عرات وإذا هم يأتيهم لهب من أسفل منهم فإذا أتاهم ذلك اللهب ضوضوا قال قلت لهما ما هؤلاء قال لي انطلق انطلق قال فانطلقنا فأتينا على نهر حسبت أنه كان يقول أحمر مثل الدم وإذا في النهر رجل سابح يسبح وإذا على شط النهر رجل قد جمع عنده حجارة كثيرة وإذا ذلك السابح يسبح ما يسبح ثم يأتي ذلك الذي قد جمع عنده الحجارة فيفعر له فاء فيلقبه حجرا فينطلق يسبح ثم يرجع إليه كلما رجع إليه فغر له فاه فألقبه حجرا قال قلت لهما ما هذان அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், என்னை அந்த இருவரும் அழைத்து சென்றார்கள் ஒரு பெரிய அடுப்பின் பக்கம். தன்னூர் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், இந்த பாகிஸ்தானி மக்கள் தந்தூரை ரொட்டி சொல்வார்கள். அடுப்பு கீழ்பக்கம் மிக பெரியதாக இருக்கும், மேல் பக்கம் குறுகியதாக இருக்கும், பூமியிலே புதைக்கப்பட்டிருக்கும் அல்லது உயரமான ஒரு இடத்திலே வைத்து அமைக்கப்பட்டிருக்கும். கீழ்பக்கம் விசாலமாக இருக்கும், கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும், அதனுடைய பல பக்கங்களிலே ரொட்டியை அடித்து சுடுவார்கள். இந்த அடுப்பிற்கு பெயர் தன்னூர் என்று சொல்லப்படும். இது போன்ற ஒரு பெரிய அடுப்பை நான் பார்க்கிறேன், அதிலே கீழிருந்து நெருப்புகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த அடுப்புக்குள் இருந்து ஆண் பெண்களுடைய சப்தங்கள் மிக கோரமாக வெளியேறுகின்றன. கூக்குரல்கள், அழுகுரல்கள், கடுமையான சப்தங்கள் அந்த அடுப்பிலிருந்து வெளியேறுகின்றன. நாங்கள் அந்த அடுப்பிலே எட்டி பார்த்தோம், அங்கே நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடுப்புக்கு கீழிருந்து கடுமையான எரிக்கும் ஜுவாலை அவர்களுக்கு அருகில் வரும் பொழுது அவர்களுடைய சப்தம் அதிகமாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த காட்சி என்ன, ஒரு பெரிய அடுப்பை பார்க்கிறார்கள். அந்த அடுப்பிற்கு கீழே கடுமையாக நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே மேல் அந்த கடுப்பினுடைய மேல் பக்கத்திலே நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த அடுப்புக்கு கீழ்பகுதியிலிருந்து ஜுவாலை அவர்களை அடையும் பொழுது அவர்களுடைய கூக்குரல், அழுகை குரல் மேலும் அதிகமாகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பயந்து கேட்கிறார்கள், குல் துலஹுமா மா ஹாவுலா, இவர்கள் யார், எந்த பாவத்திற்காக இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள்? அடுத்து அந்த மலக்குகள் சொல்லுகின்றார்கள், இன்னும் நீங்கள் அதிகம் பார்க்க வேண்டியிருக்கிறது, வாருங்கள் பார்ப்போம், வாருங்கள் வாருங்கள் என்பதாக அழைத்து செல்கின்றார்கள். அங்கே பார்த்தால் இரத்த சிவப்பிலே கடுமையான ஒரு ஆறு ஒன்று இருக்கிறது, மிக ஆழமான ஒரு ஆறு. அலா நஹரி ஹசிப்து அன்னஹு கான யகூலு அஹ்மர், சிவப்பு நிறமுடைய ஆறு, நிசிலட்டம் ரத்தத்தை போன்று அங்கு சிவப்பு நிறம், சிவப்பு நிறம் இருக்கிறது. அங்கே ஒருவன் நீந்தி கொண்டிருக்கிறான். அந்த ஆற்றினுடைய கரையிலே ஒருவர் பெரிய பெரிய கற்களை ஒன்று சேர்த்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். இந்த நீந்தி கொண்டிருந்த மனிதர் ஆற்றிலே நீந்த முடிந்த அளவு கரைத்து நீந்தி விட்டு அவர் கரைக்கு வருகிறார். கரைக்கு வந்தால் இந்த கற்களை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபருக்கு அருகிலே வந்தவுடனே அவருடைய வாயை அவர் திறக்கின்றார். யார், நீந்து கொண்டிருந்த மனிதர், அந்த மனிதர் அந்த கற்களை வைத்துக் கொண்டிருந்தவருக்கு அருகிலே வந்தவுடனே வாயை திறக்கின்றார். இவர் என்ன செய்கிறார், சேகரித்து வைத்திருந்த கற்களை எல்லாம் அவருடைய வாயிலே போட்டு நப்புகின்றார். அந்த கற்களை எல்லாம் முழுங்க வைத்ததற்கு பிறகு அந்த மனிதரை விடுகின்றார். இந்த மனிதர் மீண்டும் ஆற்றிலே குதிக்கின்றார், நீந்த முடிந்த அளவு நீந்துகின்றார், மீண்டும் இந்த இவரிடத்திலே வருகின்றார். அதற்குள் இவர் மேலும் பல கற்களை அங்கே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். அவர் வந்து வாயை திறந்தவுடனே அந்த கற்களை அவருடைய வாயிலே போட்டு நப்புகின்றார். அவர் மீண்டும் அந்த ஆற்றிலே நீந்த ஆரம்பித்து விடுகின்றார். இப்படி வர கற்களை போட்டு நிரப்ப அவர் சென்று விட்டு வர இப்படி வேதனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்களை சொன்னார்கள் இதுவரை, இன்னும் பல ஹதீஸ்கள் நீளமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. முதலாவதாக யாரை பார்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவர் படுத்திருக்கிறார், அவருடைய தலையை ஒருவர் பெரிய கல்லை போட்டு உடைக்கின்றார், அந்த தலை ஒன்று சேர்க்கிறது, கல்லை எடுத்து வருகின்றார். இரண்டாவது ஒரு மனிதர் முகத்தை அந்த கொக்கியை கொண்டு கிழிக்கின்றார். மூன்றாவது அடுப்புக்குள்ளே எரியக்கூடிய நிர்வாணமான ஆண்களையும் பெண்களையும் பார்த்தார்கள். நான்காவது இந்த இரத்த சிவப்புள்ள ஆற்றிலே நீந்திக் கொண்டிருக்கும் மனிதர் அவர் கரைக்கு வரும் பொழுதெல்லாம் அவருடைய வாயிலே கல்லை போட்டு நிரப்பப்படுகின்றது. அடுத்து இந்த ஹதீஸ் மிக நீளமாக தொடர்ந்து வருகிறது. நாம் இந்த ஹதீஸுடைய இந்த முதல் பகுதியினுடைய விளக்கத்துக்கு செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், தங்களை அழைத்து சென்ற அந்த இருவரிடத்திலே, قلت لهما فاني قد رايت مذ الليل عجبا فما هذا الذي رايت قال لي اما انا سنخبرك அந்த இருவரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் இன்று ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்ச்சிகளை என்னுடைய கனவிலே பார்த்தேன், என்னுடைய கனவிலே எனக்கு காட்டப்பட்டது, நான் பார்த்ததனுடைய விளக்கம் என்ன, நான் பார்த்ததனுடைய விளக்கம் என்ன. இந்த இடத்திலே நின்று நாம் இங்கு இன்னும் சில விஷயங்களை, மார்க்க அடிப்படை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த கனவு வஹியாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விழிப்பிலே அவர்கள் விழித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே என்ன ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா உள்ளத்திலே இறக்குகின்றானோ அதே போன்றுதான் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் அவர்கள் பார்க்கக்கூடிய கனவும் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து வஹியாக வரக்கூடியது. சைத்தான் நபிமார்களுடைய கனவிலே வந்து ஊசலாட்டங்களை ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நபிமார்களுடைய கனவு சத்தியம் உண்மை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பது போட்டு பார்த்தார்கள், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்தூர் மாதா தரா, என் மகனே உன்னை அறுப்பது போன்று நான் கனவிலே பார்த்தேன், உன்னுடைய அபிப்ராயம் என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பப்பட இருப்பதால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த சத்தியத்தை உணர வைத்தான். قال يا ابتي فعل ما تقبل, என்னுடைய தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். அப்ப கனவு என்பதை வெறும் கனவாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை என்று புரிந்து கொண்டு என் தந்தையே يا ابتي فعل அப்பிரியமாக அழைக்கின்றார்கள். உங்களுக்கு கனவிலே இடப்பட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்கின்றார்கள். இது நபிமார்களுடைய கனவு சத்தியம் என்பதற்கு ஆதாரம். இன்னும் பல கனவுகளை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கனவை நாம் குர்ஆனிலே பார்க்கலாம். இந்த இடத்துல அன்புக்குரியவர்களே, குடும்ப ஒழுக்கம் ஒன்றையும் நாம் பார்ப்பது மிக அவசியம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வசனத்திலே, அவர்களுடைய இந்த சம்பவத்திலே அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயிலிடத்திலே பேசிய முறையை சொல்லுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு வயதிலே மூத்தவர்கள், அந்த சமயத்திலே பார்க்கும் பொழுது விளையாடி கொண்டிருந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 5 அல்லது 6 அல்லது 7 வயதுக்குள் தான் அவர்களுடைய வயது இருக்கும். தங்களுடைய அந்த மகனை அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கின்றார்கள்? அவருடைய பெயர் சொல்லி இஸ்மாயில் என்று அழைக்கவில்லை, அல்லது அவரை நாம் நம்முடைய வழக்கத்திலே சொல்வது போன்று ஓ இன்னவனே அல்லது வாடா போடா இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி அழைக்கவில்லை. அதற்கு மரபிலே வார்த்தைகள் உண்டு. எப்படி அழைக்கின்றார்கள்? என் மகனே, அதுவும் யா முனைய, என் அருமை மகனே என்று அழைக்கின்றார்கள். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு தந்தைக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். தங்களது பிள்ளைகளை அழைக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கூறி அழைப்பதை விட அல்லது பெயரை கூறினாலும் அதனுடனே சேர்த்து என் மகனே எப்படி அழைக்க வேண்டும், என் அருமை மகனே என்று அழைக்கும் பொழுது அந்த மகனுக்கு தந்தையின் மீது ஆசை ஏற்படுகின்றது, தந்தையின் மீது அன்பு ஏற்படுகின்றது, தந்தையின் பக்கம் அவருடைய உள்ளத்தால் ஈர்க்கப்படுகின்றார். யா உனைய, என் அருமை மகனே என்று நாம் பார்க்க வேண்டும். நம்மிலே எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை இப்படி அழைக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? பெயர் சொல்லி அழைப்போம், டே இங்க வாடா, அவருடைய யாராவது ஒரு பேர் வச்சிருந்தா இப்படியா அழைப்பது, நாமே அவனை கிறுக்கனே என்று சொன்னால் அடுத்து தந்தைமார்களுடைய துவாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றார்கள், தந்தைமார்களுடைய துவாவிற்கும் வானத்திற்கும் இடையில எந்த திரையும் கிடையாது என்பதாக. எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளுடைய சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் வைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள், கிறுக்கன் என்று சொல்கிறார்கள், முட்டாள் என்று சொல்கிறார்கள், மடையன் என்று சொல்கிறார். அல்லாஹு அக்பர், இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தந்தை தங்களுடைய பிள்ளைகளை அழைக்கும் பொழுது அழகிய பெயர்களை கொண்டு தங்களுடைய உறவை ஆழமாக பதிய வைக்கும்படியான அழகிய கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு அழைக்க வேண்டும். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய இந்த துஆவிலே இந்த 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 வார்த்தையிலே கற்றுத்தருகிறார்கள். மகளை அழைக்கும் போது என் அருமை மகளே, மகளை அழைக்கும் போது என் மகனே, என் மகனே என்று அழைக்கும் பொழுது இந்த உறவு நெருக்கமாகிறது. அதுபோன்று இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்கள் ஒரு மகன் தனது தந்தையை எப்படி அழைக்க வேண்டும் என்பதற்கு ஒழுக்கத்தை சொல்லித்தருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தை தன்னுடைய மகனை எப்படி அழைக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு உபதேசம் செய்கின்றார்கள், அறிவுரை சொல்கின்றார்கள், அதற்குண்டான முன்மாதிரி நமக்கு காட்டித் தருகின்றார்கள். அதுபோன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையை எப்படி அழைக்க வேண்டும் என்பதற்கும் பிள்ளைகளுக்கு உதாரணம் காட்டித் தருகின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய பழக்கத்தில் எப்படி பிள்ளைகள் தந்தையை அழைப்பது எப்படி, ரொம்ப அதாவது நம்ம ஒரு காலத்துல கிராமத்துல அல்லது சாதாரணமான குடும்பமாக இருக்கும் போது நம்முடைய தந்தைமார்களை ரொம்ப கண்ணியப்படுத்தும், அத்தா என்று பிரியமா அழைப்போம், தந்தையே என்று அழைப்போம், பாப்பா என்று ரொம்ப பிரியமாக அழைப்போம். ஆனா இந்த காலப்போக்கில் காசு பணம் கூட கூட அல்லது படிப்பு கூட கூட தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையில உண்டான உறவு இருக்கிறது ரொம்ப தூரமா போயிடுது. தூரமாக போய் சில சில இடங்களிலே பார்க்கிறோம் பெயரை சொல்லி கூட அழைக்கின்றார்கள், தந்தையினுடைய தாயினுடைய பெயரை சொல்லி கூட அழைக்கின்றார்கள். இன்னும் சில இடங்களிலே பார்க்கிறோம் தந்தையை வாசோ என்று சர்வசாதாரணமாக மரியாதை இல்லாமல் அழைக்கின்றார்கள். இன்னும் சில இடங்களிலே பல தவறான அதாவது மரியாதை குறைவான வார்த்தைகளையும் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகின்றார்கள். தந்தையை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன இருக்கான் அப்படித்தான் உடனிட்டு இருப்பான். இல்லாமல்லா அல்லாஹ் தந்தையை ஏசுவதை விட தாயை ஏசுவதை விட அல்லாஹ்விடத்தில் மிக வெறுக்கத்தக்க செயல் ஒன்று கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹுடைய சுதர் சொல்லாறு திருமகளும் கடுமையாக எச்சரித்து சொல்லுகின்றார்கள். தந்தையினுடைய விருப்பத்திலே அல்லாஹுடைய விருப்பம் இருக்கிறது, தந்தையுடைய வெறுப்பிலே அல்லாஹுடைய வெறுப்பு இருக்கிறது. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி அழைக்கின்றார்கள், யா அபதி, தந்தையே என்று கூட அழைக்கவில்லை. யா அபதி, என் அருமை தந்தையே, என் பிரியத்திற்குரிய தந்தை. யா அபதி, அந்த அரபியிலே அருள் என்றால் வெறும் தந்தை, அதுல ஒரு எழுத்து தா, யா அபதி, அதை அதிகப்படுத்திய உடனே யா அபதி, என் அருமை தந்தையே, என் பிரியத்திற்குரிய தந்தையே. சுப்ஹானல்லாஹி ரப்பல். இது போன்று ஒவ்வொரு சமயத்திலும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளிடத்திலே தங்களுடைய பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். பிள்ளைகளும் தங்களுடைய விருப்பத்தை பிரியத்தை தங்களது பெற்றோர்களின் மீது வெளிப்படுத்த வேண்டும். சரி, இப்ப நம்ம திருமணமுடைய நிகழ்ச்சிக்கு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவு என்பது உண்மையான கனவு, அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து நேரடியாக என்ன வகையினுடைய செய்திகள் வருகின்றதோ அதுக்கு சமமானதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே பார்க்கக்கூடிய செய்திகளும். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த வந்த இருவரிடத்திலே இன்று நான் மிக ஒரு ஆச்சரியமான கனவை பார்த்தேன், பார்த்ததற்கு ஒரு விளக்கத்தை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கூறினேன் பல மார்க்க அடிப்படைகளை இந்த இடத்திலே தெரிந்து கொண்டு செல்வோம் என்பதால் அதில் ஒன்றை சற்று முன்பு நான் பார்த்தோம். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிமுல் கைப் கிடையாது இல்லை என்பதற்கும் இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு ஆதாரம். அதாவது சிலர் என்ன சொல்கிறார்கள், நம்மிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவானவற்றினுடைய ஞானம் இருக்கிறது. எப்படி அல்லாஹ்விற்கு மறைவானவற்றுடைய ஞானம் இருக்கிறதோ, அல்லாஹ் எல்லாவற்றையும் மிக தெளிவாக அறிந்திருக்கின்றானோ, நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனி நடக்கப் போவது என்று எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் எப்படி தெள்ள தெளிவாக துல்லியமாக அறிந்து வைத்திருக்கின்றானோ, அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நடந்தது, நடக்கப் போவது, நடக்க இருப்பது எல்லா ஃபஸாயிலுத்தவாசி வளம் வானங்கள் பூமியினுடைய கஜானாக்கள் எல்லாவற்றினுடைய கல்வியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்றது என்று நம்மிலே குறிப்பாக இந்த தரீகா தஸவுஃபை சேர்ந்த பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த தவறான நம்பிக்கைக்கு, இந்த நம்பிக்கை ஒரு மனிதனை இஸ்லாமை விட்டு வெளியேற்றிவிடக்கூடிய நம்பிக்கை. இந்த மாதிரி கொள்கைகள் ஒரு மனிதனுடைய ஈமானை தகர்க்கக்கூடிய கொள்கைகள். எனவே முஸ்லிம்களாகிய நாம் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். இந்த அவர்களுடைய இந்த தவறான கொள்கைக்கு இந்த ஹதீஸ் மறுப்பாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் அவர்களுடைய இந்த தவறான கொள்கையை மறுக்கிறது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவிலே காட்டப்படும் பொழுது ஏற்கனவே இது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் கனவிலே காட்டப்பட்டு எந்த விதமான பயனும் கிடையாது. சரி, இரண்டாவது, அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகைத்து போய், இது என்ன, இந்த இருவர் யார், இவர் யார், இந்த அடுப்பு என்ன, இந்த அடுப்பிலே எரிந்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று விளக்கம் கேட்கிறார்கள். யாரிடத்தை கொண்டு வந்த தன்னை அழைத்து சென்றவர், அழைத்து சென்றவர்கள் தன்னை அழைத்து சென்றவர்களிடத்தில் விளக்கம் கேட்கின்றார்கள். மகாராணி, இந்த இருவர் யார், மகாரா இவர் யார், இவர் யார், இந்த அடுப்பு என்ன, இந்த மக்கள் ஏன் இப்படி ஓலமிடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அழைத்து சென்றவர்களிடத்திலே விளக்கம் கேட்பதிலிருந்து நமக்கு மிக தெள்ள தெளிவாக புரிகின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதற்கு முன்பு வரை இந்த கனவை பற்றியோ இந்த கனவில் காட்டப்பட்ட மக்களை பற்றியோ எந்த இல்மும் கிடையாது, எந்த அறிவும் கிடையாது, அதை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான செய்தியும் தெரியாது என்பதை நாம் மிக தெள்ள தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இது இன்னும் இது போன்ற பல ஹதீஸுகள் நமக்கு ஆதாரமாக இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு ஹதீஸுகளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அல்லது எந்த நபிமார்களுக்கோ இல்முல் கைப் கிடையாது, மறைவானவற்றை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடையாது. இன்னும் ஜின்களுக்கு கூட மறைவானவற்றினுடைய ஞானம் கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அல் மஸ்ஜிது அக்ஸாவை கட்டிக் கொண்டிருக்கும் பொழுது மரண செய்தி அல்லாஹ் அனுப்புகின்றான். மரண செய்தி அனுப்பிய உடனே அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த ஜின்கள் நான் இறந்து விட்டால் அப்படியே இந்த பள்ளிவாசலை போட்டு விட்டு ஓடி விடுவார்களே, இந்த பள்ளிவாசலை அப்படியே அரைகுறையாக போட்டு விட்டு ஓடி விடுவார்களே, நான் என்ன செய்வது? மரணத்தை தள்ளிப்பட முடியாது. அல்லாஹ்வுடைய மரணம் யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி, இன்னும் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த மரணம் வந்தே தீரும். யாரும் மரணத்தை தடுக்க முடியாது. இப்ப அல்லாஹ் தஆலாவிடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், நான் என்ன செய்வது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, உங்களை சுற்றி ஒரு கண்ணாடி சுவரை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு அசாவிலே தாங்கி நீங்கள் நின்று கொள்ளுங்கள், உங்களுடைய ரூஹை நாங்கள் கைப்பற்றி சென்று விடுகிறோம். ஜின்களுக்கு என்ன தெரியும்? அந்த கண்ணாடி மாளிகையில் இருந்து கொண்டு நீங்கள் அவர்களை பார்த்துக் கொண்டிருப்பதாக தெரியும். அங்க வேலை பார்த்துக்கு நடந்து கொண்டே இருக்கும். மௌத்து அதனுடைய நேரத்தில் வந்துட்டு போயிடும், வேலையும் அதனுடைய நேரத்தில் வந்துடும். இப்ப இந்த மாதிரி ஒரு திட்டம் நடந்த உடனே அங்க ஜின்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இங்க மலக்குல் மௌத் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹை வாங்கிட்டு போயிட்டான். இப்ப கண்ணாடி மாளிகையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அசாவின் மீது சாய்ந்தவர்களாக பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஜின்கள் என்ன செய்கின்றன? வேலை மும்மரமாக செய்கின்றன. பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்படி வேலை நடந்து கொண்டது. அங்க பைத்துல் மஸ்ஜித் அக்ஸா கட்டி முடிக்கப்படுகின்றது. இங்கே தாபத்து கரையான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தடியை தின்று முடிக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே விழுகின்றார்கள். அப்போதுதான் ஜின்களுக்கு தெரிய வந்தன, சுலைமான் எத்தனையோ பல நாட்களுக்கு முன்பதாகவே இறந்து விட்டார் என்று. அல்லாஹ் இந்த செய்தியின் மூலமாகவும் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகின்றான், ஜின்களுக்கும் மறைவானவற்றுடைய ஞானம் கிடையாது, மறைவானதை தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கும் கிடையாது. இந்த என்ன செய்கின்றார்கள்? பல குறி சொல்லக்கூடிய இடத்திலே செல்கின்றார்கள், அல்லது காணாமல் போன பொருளை கண்டுபிடித்து தருகிறோம், மை போட்டு பார்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சென்று எங்களுடைய இந்த மனிதர் காணாமல் போய்விட்டார், எங்களுடைய இந்த வீட்டிலே திருடு போய்விட்டது, எங்களுடைய பொருள் காணாமல் போய்விட்டது, நீங்கள் கண்டுபிடித்து தாருங்கள் என்பதாக சொல்ல அவர்கள் ஜின்களுடைய உதவியை கொண்டு கண்டுபிடித்து தருகிறோம் என்று சொல்கின்றார்களே. இதை பற்றித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய 40 நாட்களுடைய தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவர் அவர் சொல்வதை உண்மை என்று நம்பினார். குறி சொல்லக்கூடியவர் இது போன்ற செல்பவரிடத்திலே சென்று அவருக்கு மறைவானவற்றுடைய ஞானம் இருக்கிறது, அதை கொண்டு அறிந்து அவர் சொல்லுகிறார், அல்லது அவருடைய ஜின்களுக்கு மறைவானவற்றுடைய ஞானம் இருக்கிறது, அதை தெரிந்துதான் அவர் சொல்லுகிறார் என்று நம்பினால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் காவிராகி விட்டார். அதாவது குஃபர் அக்பர், மிகப்பெரிய குஃபர், அவர் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டார். இதற்காக அவர் தௌபா செய்து தன்னுடைய கொள்கையை திருத்திக் கொள்ளவில்லை என்றால், தன்னுடைய நம்பிக்கையை அவர் சரியாக்கிக் கொள்ளவில்லை என்றால், அவர் இறந்தால் அவர் நிச்சயமாக நரகத்தில் நுழைவார். சொர்க்கம் அவருக்கு ஹராமாக்கப்பட்டுவிடும். குஃப்ர் அக்பர், ஷிர்க் அக்பர் என்பதற்கு தௌபா இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. அவர் தௌபா இல்லாமல் மரணித்து விட்டால் நிரந்தர நரகத்திற்கு சென்று விடுவார். இப்ப இந்த அடிப்படைகளை எல்லாம் நாம் இந்த ஹதீஸில் இருந்து தெரிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், ஃபமா ஹாதல் லதீ ரஐது, நான் பார்த்த இந்த கனவுக்குண்டான விளக்கம் என்ன? காதாலி அம்மா இன்னா சனுக்பிருக, நாங்கள் உங்களுக்கு அந்த கனவை பற்றி உண்டான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகின்றோம். அம்ம ரஜுலுல் அவ்வல் அல்லதி அதைத அலைஹி யுத்லவு ரஸுஹு பில் ஹஜரி فَإِنَّهُ الرَّجُلُ يَأْخُذُ الْقُرْآنَ فَيَرْفُضُهُ وَيَنَامُ عَنِ الصَّلَاةِ الْمَكْتُوبَةِ. தலை உடைக்கப்பட்டவர், பெரிய பாதையை கொண்டு தலை உடைக்கப்பட்டவர் இவர் யார் என்றால், குர்ஆனை மரணம் செய்திருக்கிறார். குர்ஆனை முழுமையாகவோ அல்லது அதனுடைய ஒரு சில பகுதிகளையோ மரணம் செய்திருக்கின்றார். குர்ஆனை ஓதி இருக்கின்றார், குர்ஆனை மரணம் செய்திருக்கின்றார். குர்ஆனை மரணம் செய்ததற்கு பிறகும், குர்ஆனை அறிந்து கொண்டதற்கு பிறகும் அவர் கடமையான தொழுகைகளை பாழாக்கிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். யாரவர் ரஜுல் அல்லது குர்ஆன், குர்ஆனை எடுத்துக் கொள்கிறார், ஆனால் பயர் புகு, அதை அவர் தள்ளி விடுகின்றார், புறக்கணித்து விடுகின்றார். அதை ஓதுவது அல்ல, அல்லது அதை கொண்டு பயன்பெறுவது கிடையாது. குர்ஆனை ஒரு முறை கற்று படித்து விட்டார், அதனுடைய வசனங்களை அதனுடைய சூராக்களை மனப்பாடம் செய்து விட்டார். ஆனால் அதை ஓதி தொழாமல் அல்லாஹ்வை வணங்காமல் அவர் என்ன செய்கிறார், நபிலான வணக்கங்களையும் செய்வது கிடையாது, கடமையான வணக்கங்களை மறந்துவிட்டு தூங்கி விடுகின்றார். இந்த நோய் இருக்கிறதே அன்பிற்குரியவர்களே, நம்மிலே பல இடத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமுதாயத்தை திருத்துவானாக. ரொம்ப பேர் சுபுஹுடைய தொழுகையிலும் மிக அலட்சியம் செய்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஐங்கால தொழுகைகளை கடமையாக்கி இருக்கின்றானே தவிர நான்கு வக்த் தொழுகை அல்ல. சிலர் என்ன செய்கின்றார்கள், எப்போது எழுந்திருக்கலாமோ அப்போது தொழுது கொள்ளலாம். புதுசா ஒரு பத்வா, என்ன பத்வா, எப்ப எழுந்திருக்கலாமோ அப்ப தொழுது கொள்ளலாம். அல்லாஹு எப்படியெல்லாம் மக்கள் தங்களுடைய மன இச்சை கற்றுக் கொள்கின்றார்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒருவர் தொழுகையை விட்டு தூங்கிவிட்டால் அல்லது தொழுகை அவருக்கு நினைவுக்கு வந்தால், தொழுகை மறந்து விட்டால், எப்போது அவருக்கு நினைவுக்கு வருகிறதோ, எப்போது அவர் எழுந்திருக்கிறாரோ உடனடியாக தொழுது கொள்ளட்டும். இது என்ன, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதாச்சியமான ஒரு நிகழ்ச்சிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு தீர்ப்பு. இதை வளமையாக எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த என்ன செய்கின்றார்கள், இந்த ஹதீஸை வளமையாக எடுத்துக்கொண்டு தாங்கள் விழிப்பதற்குண்டான எந்த முயற்சியும் செய்வது கிடையாது. விழிப்பதற்குண்டான எண்ணத்தையும் அவர்கள் வைப்பது கிடையாது. அதற்காக எந்த விதமான ஆயத்தும் செய்யாமல் நிம்மதியா தூங்கிடுவோம். கடைசியில் எந்திரிக்கும் போது நமக்கு நாம் எழுந்திருக்கும் போது நாம் தொழுது கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, இது முஸ்லிம்களுடைய பண்பு கிடையாது. இன்ன குர்ஆன் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஜ்ருடைய தொழுகையிலே மலக்குகள் ஆஜராகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை வானவர்கள் பூமிக்கு வந்து செல்கின்றார்கள். இவர்கள் விசேஷமான வானவர்கள். ஒரு கூட்டம் சுபுஹுக்கு வருகிறார்கள், அசர் வரை இருந்துவிட்டு வானத்திற்கு செல்கின்றார்கள். அடுத்த கூட்டம் அசருக்கு வருகிறார்கள், சுபுஹு வரை இருந்துவிட்டு வானத்திற்கு செல்கின்றார்கள். இன்ன ஃபீக்கும் மலாயிக்கதன் யதஆஃபூனபில்லைலி வன்னஹார். சஹாபாக்கள் யார் சொல்லலாம், இது எந்த கூட்டம் மலக்குகளுடைய, இவர்கள் யார் தெரியுமா, தங்களுடைய அல்லாஹ்வுடைய நன்னடியார்களை பற்றி அல்லாஹ்விடத்தில் நன்ன சாட்சி சொல்வதற்காக உள்ள மலக்குகள். இவர்கள் என்ன, அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்விற்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் கேட்பான் மலக்குகளை பார்த்து, என்னுடைய அடியார்களை எப்படி சந்தித்தீர்கள். இவர்கள் சொல்வார்கள், யாரா, நாங்கள் அவர்களை பார்த்த போது அவர்கள் தொழுகையில் இருந்தார்கள். சுபுஹ் தொழுகைக்கு வந்தவங்க சொல்வார்கள், நாங்கள் அவர்களை பார்த்த போது தொழுகையில் இருந்தார்கள். சரி, எந்த நிலையிலே நீங்கள் அவர்களை விட்டு வந்தீர்கள், யா அல்லாஹ், அவர்கள் அசர் தொழுது கொண்டிருந்த நிலையிலே நாங்கள் அவர்களை விட்டு வந்தோம். அடுத்த கூட்டம் அசருக்கு வந்து சுபுஹுக்கு சென்றவர்களுக்கு அல்லாஹ் கேட்பான், நீங்கள் என்னுடைய அடியார்களை எந்த நிலையிலே பெற்றுக் கொண்டீர்கள், யா அல்லாஹ், அவர்கள் அசர் தொழுத நிலையிலே நாங்கள் அவர்களை பார்த்தோம். எந்த நிலையிலே நீங்கள் விட்டு வந்தீர்கள், சுபுஹு தொழுது கொண்டிருந்த நிலையிலே நாங்கள் அவர்களை விட்டு வந்தோம். தொழுகையையும் ஜமாத்துடன் சொல்வாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்லுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஐஷாவுடைய தொழுகையை ஜமாத்துடன் சொல்வாரோ அவருக்கு பகுதி இரவு வணக்கத்தினுடைய நன்மை கிடைக்கும். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்துடன் சொல்வாரோ அவருக்கு மீதம் உண்டான பகுதியினுடைய பகுதி இரவுடைய பகுதி இரவு நின்று வழங்கியது நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷிருல் மஷ்ஷாயின பில் குலமி இலல் மசாஜித். இருளிலே பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மறுமையினுடைய பிரகாசத்தை ஒளியை கொண்டு நீங்கள் அச்சேதி சொல்லுங்கள். இப்ப இது போன்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் அசருடைய தொழுகைக்கும் இன்னும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமான சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். பள்ளிகளிலே ஜமாத்துடைய தொழுகைகளை பேணிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்ப முதலாவது மனிதர் யார், குர்ஆனை எடுத்து குர்ஆனை பெற்றுக்கொண்டு குர்ஆனை பற்றி உண்டான விஷயங்கள் தெரிந்து அந்த குர்ஆனை ஓதி அல்லாஹுவை தொழாமல் அல்லாஹுவை வணங்காமல் தொழுது தூங்கி விடுகின்றார். அவருடைய தூக்கம் எந்த அளவுக்கு அவரை மிகுத்து விடுகின்றது, கடமையான தொழுகையும் அவர் தவற விட்டு விடுகின்றார். நீங்கள் ஒருவரை பார்த்தீர்கள் அல்லவா அவர் மல்லாந்து படுத்து கிடக்கின்றார். கையில பெரிய கொக்கியை கொண்டு மலக்குகள் அவருடைய வாய்க்குள் விட்டு தாலை வரை கிழிக்கின்றார்கள், மூக்குக்குள் விட்டு தாலை வரை கிழிக்கின்றார்கள், கண்ணுக்கு விட்டு தாலை வரை கிழிக்கின்றார்கள். இப்படி மாறி மாறி வேதனை செய்யப்படும் ஒரு மனிதனை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, அவர் யார் தெரியுமா, இந்த நோயும் நம்மிலே பலரிடத்திலே காணப்படுகிறது. என்ன சொன்னார்கள் அந்த வானவர்கள், அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? வீட்டிலிருந்து புறப்படுகிறார். என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் புறப்படுவதே பர்பஸா குறிப்பா அந்த நோக்கத்துக்கு தான். சொல்ல பின்னாடி சொல்லப்படக்கூடிய அந்த நோக்கத்துக்காகவே அவர் வெளியே வரார். அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டு தயாராகி வருகிறார். யாரையாவது ஒருவரை வழியிலே பார்க்கிறார், அல்லது மக்களுடைய ஒரு சபையை பார்க்கிறார், அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு இப்படி போறார். பார்த்த உடனே அப்படி போற வாக்குல காதுல ஒரு பொய்யான செய்தியை போட்டு விடுகின்றார். உங்களுக்கு தெரியுமா செய்தி? அந்த அவர் அந்த மாதிரி செஞ்சிட்டார், ஒண்ணுமே நடந்திருக்காது, பொய்யான செய்தியை காதலே போட்டு விடுகின்றார். அல்லது பத்திரித்தனமான ஒழுக்கமுள்ள பெண்களை பற்றி அவதூறை சொல்லுகின்றார், அல்லது நல்ல மனிதர்களை பற்றி அவர்களுடைய விஷயங்களிலே கண்ணிய குறைவான பொய்களை அவர் மீது புனைந்து இட்டு கட்டி சொல்லுகின்றார். பயக்கு விபுல் கதமா ஒரு பொய்யை சொல்லுகின்றார். அது உங்களுக்கு தெரியாத செய்தி, அந்த மாதிரி அங்க நடந்து போச்சு. என்ன செய்யப்படுகிறது? இவர் காதல போட்டுட்டார், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அடுத்து இந்த செய்தி பரவுகின்றது. உலகம் எல்லாம் இந்த பொய் சுத்தி வருகின்றது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் பொய்யுக்கு அறவே இடமே கிடையாது. பொய்யுக்கு அறவே இடம் கிடையாது. நல்லதை சொல்வதற்கு கூட, நல்லதை கற்றுக் கொடுப்பதற்கு கூட பொய்யை பயன்படுத்தக்கூடாது என்பது இஸ்லாமிய அடிப்படைகளிலே ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீதோ அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதோ பொய் சொல்லுவது மிகப்பெரிய குற்றம். மன் கதிப அலைய முதஅம்மிதன் ஃபல்யதபவ்வா மக்அதஹு ஃபின்னார். யார் என் மீது பொய் சொல்லுகின்றாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் உறுதி செய்து கொள்ளட்டும். இந்து பலர் என்ன செய்கிறார்கள்? மக்களை ஆர்வம் கூட்ட வேண்டும் அமல்களுக்கு, நற்செயல்களுக்கு, மக்களை எப்படி மார்க்கத்தின் பக்கம் ஆர்வத்துடனே செயல்பட வைப்பது என்பதாக பொய்யான பலவீனமான ஹதீஸுகளை எல்லாம் பரப்பி அமல்களுடைய சிறப்புகளை சொல்லுகின்றார்கள். இதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து சஹீஹான உறுதியான என்ன ஒரு செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றனவோ அவற்றை மட்டும்தான் நாமும் எடுத்து செயல்பட வேண்டும், மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். எந்த வகையிலும் பொய்யான செய்திகளை பரப்புவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மீது நீங்கள் பொய் சொல்வது உங்களில் ஒருவர் ஒருவர் மீது பொய் சொல்வதை போன்று கிடையாது, குற்றத்தால் மிகப்பெரிய குற்றம். யார் என் மீது வேண்டும் என்று பொய் சொல்லுகின்றாரோ, தெரிந்து பொய் சொல்லுகின்றாரோ, அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்திலே உறுதி செய்து கொள்ளட்டும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இப்ப மார்க்க விஷயத்தில் மட்டுமல்ல, இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டதற்கே பொதுவான விஷயங்களிலும் ஒன்று, மார்க்க விஷயத்திலே பொய் சொல்வது மிக பயங்கரமான ஒன்று, வழி கெட்ட ஒரு குற்றம், வழி எடுத்த ஒரு குற்றம். இரண்டாவது, மக்களுக்கு மத்தியிலே தவறான அவர்களுடைய உலக சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி பொய்யான செய்திகளை பரப்புவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. இன்று முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடிய, இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய ஊடகங்களுடைய மூலதனமே என்ன? அவர்களுடைய அடிப்படை சரக்கு என்னவென்று சொன்னால் பொய்யை பரப்புவது. ஒரு பொய்யை முஸ்லிம்களை பற்றி, இஸ்லாமை பற்றி ஒன்றுக்கு பல முறை பரப்பி அதை பற்றி மக்களுக்கு மத்தியில் உண்மையுடைய தரத்தை கொண்டு வருவது. அந்த பொய்யான செய்திகளை திரும்ப 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 சொல்லி அந்த பொய்யான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி அவர் அது உண்மையை போன்று தோற்றத்தை ஏற்படுத்தி விடுவது. அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் எக்காரணத்தை கொண்டும் அப்படி செய்ய மாட்டார். தன்னை பற்றியும் பொய் பேச மாட்டார், மற்றவர்களை பற்றி பொய் பேச மாட்டார். இப்படிப்பட்ட வேதனை யாருக்கு செய்யப்படுகின்றது? அவருடைய வாய் கிழிக்கப்படுகிறது, அவருடைய மூக்கிலிருந்து பிளறி வரை கிழிக்கப்படுகிறது, அவருடைய கண்ணிலிருந்து பிளறி வரை கிழிக்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனை யாருக்கு? யார் பொய் பேசுகின்றார்களோ, யார் மக்களுக்கு மத்தியிலே பொய்யான தகவல்களை சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வேதனை. இந்த ஹதீஸை நாம் மிக மிக கவனமாக கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும், எப்போதுமே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவன் பொய்யன் என்பதற்கு, ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்னவென்றால், அவன் கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் அப்படியே அடுத்தவர்களிடத்திலே சொல்லுவது. தான் கேட்கக்கூடிய செய்திகளை அப்படியே அடுத்தவர்களிடத்தில் எடுத்து சொல்கிறான் அல்லவா, அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான ஆதாரம். கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிக்குல்லி மா ஸமிஅ. அல்லாஹ் தான் நமக்கு ஒழுக்கம் சொல்கின்றான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினபயின் ஃபதபய்யனு. உங்களிடத்திலே ஒழுங்கீனமான ஒருவர், அதாவது நம்பிக்கைக்குரியவர் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டுக்கொள்ள வேண்டும், அதற்கு ஆதாரத்தை கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் யாரிடத்திலே ஒழுக்கம் இல்லையோ, பாவிகளாக குற்றவாளிகளாக இருக்கின்றார்களோ, பெரும்பாவத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்களோ, அவர்களை பாசுக் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட ஒழுக்கமற்றவர்கள் யாருடைய சொல் உண்மை என்று அறியப்படவில்லையோ, யார் தனது சொல்லிலே நாணயமானவர் என்று அறியப்படவில்லையோ, அப்படிப்பட்டவரிடத்திலிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேட்டால், யா அய்யுஹல் லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபயின் ஃபதபய்யனு. அது விஷயத்திலே நீங்கள் தெளிவை அடைந்து கொள்ளுங்கள். அவருடைய அந்த செய்தியை அப்படியே கேட்டுவிட்டு நீங்கள் முடிவெடுத்து விடாதீர்கள். ஒரு சமுதாயத்தை நீங்கள் அநியாயமாக நீங்கள் தீர்வு செய்து விடலாம். அவருடைய அந்த பேச்சை அப்படியே கேட்டால் நீங்கள் ஒரு சமுதாயத்தினருக்கு அநியாயமாக தீர்வு செய்து விடுவீர்கள். இன்று என்ன நடக்கின்றது, யாராவது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை பத்தி பிடிக்கல என்று சொன்னா, அவர் அவரிடத்துல நெருக்கமாக இருக்கிறார் என்று சொன்னா, அவரிடத்துல போய் நீங்க அவரை ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கிறீங்களே, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களை பத்தி அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாருங்க, ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிடும், அவ்வளவுதான் முடிஞ்சு. முதலாளிகளிடத்துல தொழிலாளிகள் தங்களில் ஒருவர் மற்றவரை பற்றி சொல்வது இது மாதிரி வழக்கம் இருக்கிறது, அல்லது நெருக்கமான நண்பர்களிடத்து நண்பர்களுக்கு மத்தியிலே பகைமையை ஏற்படுத்துவதற்காக இப்படி சொல்வது வழக்கம் இருக்கிறது, அல்லது ஒரு இடத்திலே ஒரு கமிட்டி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களை பற்றி மற்றவர்கள் அந்த கமிட்டி இடத்துல இப்படி தவறான முறையிலே போட்டுக் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே சம்பவங்களிலே அந்த பொறுப்பாளிகள் என்ன செய்ய வேண்டும், அது விஷயமாக தீர்க்கமாக ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். அப்படி பல மக்கள் என்ன செய்கிறார்கள், கேட்ட மாத்திரத்திலேயே ஒருவர் தன்னை பற்றி குறை பேசுகிறார் என்று ஒருவர் சொல்லிவிட்டால் போதுமானது, அப்படியே குரானில் எழுதப்பட்டதை போன்று நம்பி அவரிடத்திலே பகைமையை காட்டுகின்றார். இதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பண்பு இப்படிப்பட்டது கிடையாது. தவறாக ஒரு செய்தி நமக்கு கிடைத்தால் அதை பற்றி நாம் நம்முடைய கண்ணாலோ நம்முடைய காதாலோ தீர விசாரித்து ஆராய்ந்து அதை தெரிந்து கொள்ளாத வரை இது போன்ற ஒழுங்கீனமான மக்கள் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு முடிவெடுப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன். யார் ஒருவன் கோல் மூட்டுகின்றானோ, ஒருவரை பற்றி ஒருவரிடத்திலே தவறான முறையிலே செய்திகளை பரப்புகின்றாரோ, இவன் சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது. எத்தனையோ தொழுகையாளிகள் கூட பள்ளிகளை பயன்படுத்துகின்றார்கள் இந்த குற்ற செயலுக்கு, புறம் பேசுவதற்கு, கோல் சொல்வதற்கு, தவறான செய்திகளை பரப்புவதற்கு. இந்த விஷயத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் கவனமாக இருக்க வேண்டும், அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது ஒரு கூட்டம், மூன்றாவது கூட்டம் யார், அடுப்பிலே வெந்து கொண்டிருந்தவர்கள், அடுப்பிலே எரிந்து கொண்டிருந்தவர்கள் யார் தெரியுமா, நிர்வாணமாக அவர்கள் தான் விபச்சாரம் செய்த ஆண்களும் விபச்சாரம் செய்த பெண்களும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திலே விபச்சாரத்திற்கு உண்டான எல்லா வழிகளையும் தடை செய்திருக்கிறான். நெருக்காதீர்கள், விபச்சாரம் மிக கெட்ட ஒரு வழி, அருவறுக்கத்தக்க ஒரு செயல் என்பதாக அல்லாஹ் கண்டிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த சமுதாயத்தில் விபச்சாரமும் வட்டியும் பெருகிவிடுமோ அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் நோய்களை இறக்குவான், அதற்குண்டான மருந்துகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. மாஅன்ஸலல்லாஹு தவான் இல்லா வஅன்ஸலல்லாஹு தவான். அல்லாஹ் எந்த ஒரு நோயை படைத்தாலும் அதற்குண்டான மருந்தை படைக்காமல் இருக்க மாட்டான். ஆனால் ஒரு சமுதாயத்திடத்திலே விபச்சாரம் பெருகிவிட்டால், ஒரு சமுதாயத்திடத்திலே வட்டி பெருகிவிட்டால், புதிய நோய்கள் வரும், அதற்குண்டான மருந்துகளை நீங்கள் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்திலே தொடர்ந்து நிலநடுக்கங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம், வானத்திலிருந்து மழை பொழிவு அளிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம், இப்படி பலவிதமான வேதனைகளை சோதனைகளை நீங்கள் பார்க்கலாம். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இப்படிப்பட்ட வேதனை எப்போது ஏற்படும், தெரியுமா, இந்த சமுதாயத்தினர் பாட்டு பாடக்கூடிய பெண்களுக்கு பின்பு சென்று விட்டால், பாட்டு பாடக்கூடிய இசை இசைக்கக்கூடிய பெண்களுக்கு பின்பு சென்றால், அவர்கள் மது அருந்த ஆரம்பித்தால், இசை கருவிகளை பயன்படுத்தினால் இந்த வேதனைகள் அவர்களுக்கு தொடர்ந்து வரும். அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், இந்த தீய செயல்களில் எந்த ஒன்று நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தினத்தில் இன்று இல்லை என்பதாக. நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே பல வாலிபர்கள் குறிப்பாக இன்று மது அருந்தும் பழக்கம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். சினிமா பாட்டுகளை பாடக்கூடிய கேட்கக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். இசை கருவிகளை பயன்படுத்தும் பழக்கம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். பலர் இசைகளை பயில்வதற்காக வேண்டி அதற்குண்டான வகுப்புகளுக்கு செல்கின்றார்கள். அதை ஒரு பெருமையாக கருதுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக பணக்கார குடும்பமாக இருந்தால் இசை இசைப்பது, இசையை பழகுவது அவர்களுடைய கலாச்சார கடமை என்பதாக நினைக்கின்றார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சோதனைக்கு அவர்கள் ஆளாவார்கள். மூன்று பாவங்களை சொன்னார்கள். ஒன்று மது அருந்தினால், பாடகிகளுக்கு பின்பு சென்றால், இசைகளுக்கு பின்பு சென்றால். இந்த பாட்டு இருக்கின்றதே, பாடகிகளுடைய பாட்டுகளை கேட்பது, இதுதான் ஜினாவுடைய தூது. ஒரு மனிதன் விபச்சாரத்திற்கு செல்வதற்குண்டான தூதுதான் இந்த பாட்டுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பாட்டுகள் இசைகள் இருக்கின்றன அல்லவா, இது உள்ளங்களிலே நிஃபாக் நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்துகின்றது. எப்படி ஆற்றினுடைய வெள்ளம் அந்த ஆற்றினுடைய ஓரங்களை சுற்றி புற்பூண்டுகளை முளைக்க வைக்கின்றனவோ அப்படி. எனவேதான் யார் இது போன்ற பாட்டுகளை கேட்பதில், இசைகளை கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் குர்ஆன் ஓதுவதிலே இன்பத்தை காண மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ذکر செய்வதிலே இன்பத்தை காண மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதிலே இன்பத்தை காண மாட்டார்கள். தொழுகையிலே அவர்கள் இன்பத்தை காண மாட்டார்கள். இந்த வேதனை இருக்கின்றதே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே மறுமையிலே, அவ்வளவு பயங்கரமான வேதனை. இன்னும் விபச்சாரம் செய்த ஆண்களுடைய, விபச்சாரம் செய்த பெண்களுடைய அந்த மர்மஸ்தானத்திலிருந்து வெளியேறக்கூடிய அந்த துரு நாற்றம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாடையிலிருந்து மஹ்ஷர் மைதானத்தில் அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கும் பொழுதே மக்கள் எல்லாம் பாதுகாப்பு தருவார்கள். யாருன்னா, ஒன்று எங்களை நரகத்திலே தூக்கி போட்டு விடு, அல்லது இவர்களை நரகத்திலே தூக்கி போட்டு விடு என்று. அல்லாஹ் அக்பர். அந்த அளவிற்கு மஹ்ஷர் மைதானத்திலிருந்து அவர்களுக்கு வேதனை ஆரம்பித்து விடும். மஹ்ஷர் மைதானத்திலிருந்தே விபச்சாரம் செய்த அந்த ஆண்களுடைய பெண்களுடைய அந்த மர்மஸ்தானத்திலிருந்து வெளிவரக்கூடிய துரு நாற்றம் இருக்கிறது. மஹ்ஷர் மைதானத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தருவார்கள். நாளை மறுமையிலே நரகத்திலே போடப்பட்டதற்கு பிறகு இவர்களுக்கு விசேஷமான நரகத்தினுடைய ஒரு தனி இடம், ஒரு பெரிய அடுப்பை செய்து அதிலே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் போட்டு விடுவார். இன்று பார்க்கிறோம், நம்முடைய சமுதாயம் இப்படிப்பட்ட ஆண்கள் பெண்களுக்கு பின்புதான்